கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் பிப்ரவரி 5 1964 பேக்கர்ஸ்ஃபீல்ட் கலிபோர்னியா அமெரிக்காவில் காட் இஸ் இஸ் ஓன் இன்டர்பிரிட்டர், தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்ற பொருளில் செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Our Heavenly Father, a word from you would mean more than all man at any time could do or say, because people are waiting to see you.
எங்கள் பரலோக பிதாவே, உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை மனிதர் அனைவரும் எந்த சமயத்திலும் செய்வதையும் கூறுவதையும் காட்டிலும் எங்களுக்கு அதிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் ஜனங்கள் உம்மை காண காத்திருக்கிறார்கள்.
And we thank thee because if there is those who are under expectation, they are looking for something to happen.
நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், ஏனெனில் ஜனங்கள் அதிக எதிர்பார்த்தருடன் ஏதாவது ஒன்று நிகழ எதிர்நோக்கி இருக்கின்றனர்.
And when the people are thirsting for something, the deep calling to the deep, there must be a deep to respond to that call.
ஜனங்கள் அபிதம் ஏதாவது ஒன்றை குறித்து தாகமாய் இருக்கும்போது, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடும் போது, அதற்கு பதிலளிக்க ஒரு ஆழம் எங்காவது இருக்க வேண்டிய அவசியமாய் உள்ளது.
That's why we're here tonight, because it was upon these ministers' hearts and the people.
அதற்காகத்தான் இன்றிரவு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். போதகர்களின் இருதயங்களிலும் மக்களின் இருதயங்களிலும் குடிக்கொண்டதால்
the call is together to ask you for favors and blessings.
ஏனெனில் எங்களை ஒன்று கூட்டி உம்மிடம் உதவியும் ஆசீர்வாதங்களையும் கோர வேண்டும் என்பதற்காக.
Believing that you will heal the sick and save the lost and will make manifest your word.
நீர் பிணியாளிகளை சுகப்படுத்தி இழந்தவர்களை ரட்சித்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
And we pray, Heavenly Father, that you'll grant this to us as we humbly wait upon you, night after night.
பரலோக பிதாவே, இரவின் பின் இரவாக தாழ்மையுடன் சமூகத்திலே காத்திருக்கும் எங்களுக்கு இதை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
May there be such a pouring of the Holy Spirit, and may every person be blind to anything else around them except God.
பரிசுத்தாவி மகத்தானவயத்தில் ஊற்றப்பட்டு இங்குள்ள ஒவ்வொருவரும் தேவனை தவிர தங்களை சுற்றிலுமுள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் குருடா இருக்கும்படியா செய்யும்.
May there be such a great cry go out among the people thirsting for God.
ஜனங்கள் மிகுந்த தாகம் கொண்டு அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கூக்குரல் எழும்பி
there will come a revival throughout the country here, and every church will be packed full of people, sinners crying out for God to have mercy.
நாடு முழுவதிலும் ஒரு மகத்தான எழுப்புதல் உண்டாகும்படியா செய்யும். ஒவ்வொரு சபை ஜனக்கூட்டத்தினால் நிரம்பி பாவிகள் இருக்கிறதுக்காக கெஞ்சும்படியா செய்யும்.
And the Holy Spirit healing the sick, making the lame to walk and raising up the dead.
பரிசுத்த ஆவியானவர் தாமே பிணியாளிகளை சுகப்படுத்தி முடவரை நடக்க செய்து மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியா செய்யும்.
Granting these things has been promised in thy word.
வார்த்தையில் அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள அனைத்தையும் அருளுவாராக.
Come, Lord Jesus, and fulfill thy promise.
கர்த்தராகிய இயேசுவே, வந்து உமது வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீராக.
Come to us tonight.
இன்றிரவு எங்களிடம் வாரும்.
We believe that you are the same yesterday, today, and forever. That your promises cannot fail.
நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்றும் உமது வாக்குத்தத்தங்கள் தவறுவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
Both heavens and earth will fail, but your word will not fail.
வானமும் பூமியும் இவ்விரண்டும் ஒழிந்து போகும், ஆனால் உமது வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை.
May our understanding be open.
எங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை திறக்கப்படுவதாக.
May the Holy Spirit come and lay the fallow ground.
பரிசுத்த ஆவியானவர் தாமே தரிசு நிலத்தில் விடுவாராக.
May our understanding be open to the Spirit and power of God tonight.
இன்றிரவு தேவனுடைய வல்லமைக்கும் ஆவிக்கும் எங்கு புரிந்து கொள்ளும் தன்மை திறக்கப்படுவதாக.
That he might manifest his promised words through us.
எங்கள் மூலமாய் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக.
For we ask it in Jesus' name. Amen.
இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.
Now tonight you who watch the text, let's turn in the Bible to the book of 2 Peter. And begin with the 15th verse.
இன்றிரவு பொருளை கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் இப்பொழுது 2 பேதுருவுக்கு வேதாகமத்தை திருப்பி 15ஆம் வசனம் தொடங்கி படிப்போம்.
Just for a way of speaking all the scripture for a few moments.
வேத வாக்கியங்களின் நேர் சற்று நேரம் பேசுவதற்காக.
Moreover, I will endeavor that you may be able after my decease to have these things always in remembrance.
மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டா இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
For we have not followed cunningly devices, fables, when we made known unto you the power and the coming of the Lord Jesus Christ.
நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம்.
But were eyewitnesses of his majesty.
அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்ட சாட்சிகளாய் இருக்கிறோம்.
I love that.
அதை நான் விரும்புகிறேன்.
Eyewitnesses. Not some fable. We are a witness of what we're talking about.
கண்ணார கண்டவர்கள் ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்.
For he received from God the Father honor and glory.
பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது,
And there came such a voice to him from the excellent glory.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவர்களுக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது,
This is my beloved Son, in whom I am well pleased.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன்.
And this voice which came from heaven, we heard, when we were with him in the holy mount.
அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம்.
We have also a more sure word of prophecy, whereunto you may do well that you take heed.
அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு, அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
As unto a light that shineth in dark place, shineth in dark place, until the day dawn and the day star arise in your hearts.
அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
Knowing this first, that no prophecy of the scripture is of any private interpretation.
வேதத்திலுள்ள எந்த தீர்க்கதரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது.
For the prophecy came not in old times by the will of man.
தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை.
But holy man of God spake as they were moved by the Holy Ghost.
தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
May the Lord add his blessings to the reading of his word.
தேவன் தாமே தம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த வேத வாசிப்போடு கூட்டுவாராக.
Now I'm going to take this for a subject. God is his own interpreter.
நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் தேவனே தமது வார்த்தையின் சொந்த வியாக்கியானி என்பதாகும்.
We are living in a day of confusion. We're living in a day that when men and women hardly know what to do.
நாம் ஒரு குழப்பமான காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவர்களாக காணப்படுகின்ற நாட்களில் ஜீவிக்கிறோம்.
Everything seems to be in a turmoil.
எல்லா காரியங்களும் ஒரு கொந்தளிப்பாய் காணப்படுகின்றது.
Everything seems to be there's so many different ways to look.
எல்லா காரியங்களிலும் அவைகளை பார்ப்பதற்கு அநேக வழிகள் உண்டாய் இருப்பது போல காணப்படுகின்றது.
That's Satan to do that.
அது சாத்தான், அவனே இவைகளை செய்கிறவனாய் இருக்கிறான்.
Now God cannot judge a people righteously or right unless there be some standard that he has to judge them by.
தேவன் தம்முடைய பிரமாணத்தின் அளவின்படியே அன்றி ஜனங்களை நீதியாகவும் நேர்மையாகவும் நியாயம் தீர்க்க முடியாது.
And the Bible says that he'll judge all men by Jesus Christ. And Jesus Christ is the word.
தேவன் எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் கூறுகின்றது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தாமே அந்த வார்த்தையாய் இருக்கிறார்.
St. John the first chapter said in the beginning was the word. And the Word was with God, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us.
யோவான் முதலாம் அதிகாரம் இவ்விதம் கூறுகின்றது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
Now all we are today is the display of his attributes.
இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கும் நாம் எல்லாரும் தேவனின் தன்மைகளை கிரியைகளாக இருக்கிறோம்.
In God first he was not even God. God we just call him the eternal one.
முதலாவதாக அவர் தேவனாக இருக்கவில்லை, அவரை நித்தியமானவர் என்று அழைக்கலாம்.
He wasn't God because the word English word God means object of worship and there was nothing to worship him.
அவர் தேவனாக காணப்படவில்லை ஏனென்றால் தேவன் என்ற ஆங்கில பதத்திற்கு தொழுகைக்குரிய பொருள் என்று பொருள்படும். அங்கே அவரை தொழுது கொள்ள ஒன்றும் இல்லை.
So he was the eternal one, the main fountain of all intelligence.
ஆகவே அவர் ஒரு நித்தியமானவராயும் எல்லா ஞானத்திற்கும் மூல ஊற்றாயும் இருந்தார்.
And in this fountain of all intelligence there was not an atom, molecule or nothing, light nowhere, star, moon, nothing else.
இந்த எல்லா ஞானத்துக்கும் காரணமாகிய ஊற்றிலே ஒரு அணுவோ வெளிச்சமோ சந்திரனோ நட்சத்திரமோ ஒன்று காணப்படவில்லை.
God, what we know is God, the great spirit that was eternal, never did begin, never did end, he was there.
நாம் தேவன் என்று அறிந்ததெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான நித்திய ஆவியே, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், அவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தார்.
And in him was attributes.
அவருக்குள் எல்லா தன்மைகளும் இருந்தது.
His attributes to be God, then his attributes to be a father, attributes to be a son, attributes to be a savior, attributes to be a healer.
அவர் தேவனாக இருந்தார், பிதாவாகவும் தன்மையுடையவராய் இருந்தார், குமாரனாகவும் தன்மையுடையவராய் இருந்தார், இரட்சகராகவும் தன்மையுடையவராய் இருந்தார், சுகமாக்குகிறராகவும் தன்மையுடையவராய் இருந்தார்.
All these attributes was in him.
இதுபோன்ற அநேக தன்மைகளை தன்னகத்தே கொண்டவராக இருந்தார்.
And now, these things that has unfolded since then are just his attributes being made manifest.
மேலும் இதுவரை வெளிப்பட்டிருக்கும் காரியங்கள் எல்லாம் அவரின் தன்மைகளே அன்றி வேறொன்றுமல்ல.
What I mean attributes was his thoughts. And a word is a thought expressed.
தேவனின் தன்மைகள் என்பது அவரின் சிந்தனைகளே, வார்த்தை என்பது எண்ணங்களின் பிரதிபலிப்பே ஆகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
And then that was in his thinking. And when he said, let there be, and there was. Let there be, and there was.
அப்படியானால் அது அவருடைய சிந்தையில் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவுடன் அது அப்படியே ஆயிற்று. உண்டாக கடவுது என்றவுடன் அங்கே உண்டானது.
And now remember, you Christians were his thoughts before there was a world.
கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உலகம் உண்டாவதற்கு முன்னே அவரின் சிந்தனையில் இருந்தீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
And you are the manifestation of his thinking before there even was a world. You were in Christ. Amen. In God in the beginning.
நீங்கள் அவருடைய சிந்தனையில் வெளிப்படுத்தலாக இருந்தீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவனில் ஆரம்பத்தில் காணப்பட்டீர்கள்.
That makes you then, you see, his subjects.
அது உங்களை அவருடைய பிரஜைகளாக ஆக்குகின்றது.
And the whole thing is God himself materializing himself, tangible, so he could be handled, seen, and so forth.
தேவனே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். தம்மை ஒரு உருவகப்படுத்தி ஸ்பரிசிக்கத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் பழக்கப்படுத்திக் கொள்ளத்தக்கதாகவும் தன்னை ஏற்படுத்திக் கொண்டார்.
And that's what God is, the whole thing.
இதுதான் தேவன் என்பது முழுமையாக.
Then people say the interpretation.
ஜனங்கள் வியாக்கியானம் பண்ணுதல் என்பதை குறித்து பேசுகின்றார்கள்.
I was speaking here not long ago in a meeting. A man said to me, he said, Brother Branham, you have the wrong interpretation. You don't interpret that right.
சில காலத்துக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் என்னை நோக்கி, பிரன்ஹாமே, உம்மிடம் தவறான வியாக்கியானம் இருக்கிறது, நீங்கள் சரியான வியாக்கியானம் தருகிறதில்லை என்று கூறினான்.
Now we hear they go to Methodists and they say the Baptists don't interpret right.
மெத்தடிஸ்ட்கள் அவர்கள் போகும்போது பாப்டிஸ்டுகள் அவர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்கிறார்கள்.
The Baptists say the Pentecostals don't.
பாப்டிஸ்ட்கள் சொல்கிறார்கள் பெந்தேகோஸ்துகள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று.
The Pentecostals says that the oneness don't.
பெந்தேகோஸ்துகள் சொல்கிறார்கள் ஒருத்துவக்காரர்கள் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று.
The oneness says the assemblies don't and each one says the other one don't.
ஒருத்துவக்காரர் சொல்லுகிறார்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறதில்லை என்று இப்படி ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்.
God is his own interpreter. He don't need anybody to interpret for him. He does his own interpreting.
தேவனே தமது வார்த்தையின் வியாக்கியானியாய் இருக்கிறார். தம்மை வியாக்கியானப்படுத்த அவருக்கு வேறொருவரும் தேவையில்லை. தேவனுக்கு என்று வியாக்கியானியாய் இருப்பவன் யார்? யாரும் இருக்க இயலாது.
Who is the man that can interpret God? God is his own interpreter.
தேவனுக்கு வியாக்கியானியாய் இருப்பவன் யார்? தேவனே தமது சொந்த வியாக்கியானியாய் இருக்கிறார்.
Now, Peter speaking here, we find out that in the beginning, when God said, "Let there be light," and there was light, that's interpretation to it.
தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அது அப்படியே ஆயிற்று. அதுதான் அவ்வார்த்தையின் வியாக்கியானம். தேவன் ஒரு காரியத்தை கூறும் பொழுது அது அங்கு செயலில் காணப்படுவதே தேவனின் வியாக்கியானமாக இருக்கிறது.
When God said anything and it was manifested, then that's God's interpretation, that his word's right. See?
தேவன் ஒரு காரியத்தை கூறும் பொழுது அது அங்கு செய்கையில் காணப்படுவதே தேவனின் வியாக்கியானமாக இருக்கிறது.
When he said, "Let there be light," that was in his thinking first, before there was such a thing as light.
வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் கூறின பொழுது வெளிச்சம் உண்டாவதற்கேற்ற காரியங்கள் முன்பதாகவே காணப்படாவிட்டாலும்,
When he said, "Let there be light," light sprung into the skies. That's the interpretation.
முதலாவது அவர் அவரின் சிந்தனையில் காணப்பட்ட பின்பு வார்த்தை கூறப்பட்ட போது வெளிச்சமானது ஆகாயத்தில் உண்டானது.
Nobody has to interpret that. For God said so, and there it was.
அதற்கு யாரு வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. தேவன் அங்கே பேசினார், அது அங்கே உண்டானது.
When God speaks and it's manifested, that's the interpretation of his word.
தேவன் பேசி அது வெளிப்பட்ட போது அதுவே அவருடைய வார்த்தையின் வியாக்கியானமாக இருக்கிறது.
Why can't man see that? Why don't people see that?
மனுஷன் ஏன் அதை காண முடியவில்லை? ஏன் ஜனங்கள் அதை காண முடியவில்லை?
God makes a promise. And God says in the beginning, in Genesis, he allotted his word to each age as it come down from the beginning to the end.
ஆதியிலே தேவன் ஒவ்வொரு காலத்திற்கும் அதன் தொடக்கம் முதல் முடிவு வரை தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து வைத்தார்.
And down through these ages, the church world has got all these things all mixed up with traditions and so forth.
தொடர்ந்து ஏற்பட்ட காலங்களில் சபை உலகமான் தேவனுடைய வார்த்தையோடு தங்கள் பாரம்பரியத்தை கலந்து விட்டது.
And God always sends on the scene down through the Old Testament and new prophets, and the word of the Lord comes to the prophet.
இவ்விட சூழ்நிலையில் தேவன் எப்பொழுதும் பழைய ஏற்பாட்டின் காலம் முதல் புதிய ஏற்பாட்டின் காலம் முடிய தம்முடைய தீர்க்க தரிசிகளை அனுப்புகிறார். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசிகளுக்கு வருகிறது.
How does it do it? It manifests the word of God.
அது எவ்விடம் கிரியை நடப்பிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கிரியின் மூலம் வெளிப்படுத்துகின்றது.
God's manifestation, that tells whether it's right or wrong. Amen. Nobody has to interpret it, the word interprets itself.
அது மட்டுமல்ல, இது தவறு, அது உண்மை என்றும் கூறுகிறது. ஒருவரும் அதற்கு வியாக்கியானம் கூற வேண்டுவதில்லை.
God promised it and there it happens.
இருந்தால் வார்த்தை தன்னில் தானே வியாக்கியானம் உள்ளதா இருக்கிறது. தேவன் வாக்களிக்கிறார், ஆகவே அது நடந்தேறுகிறது.
What good does it do to say anything else about it?
இதை குறித்து எதையாகிலும் கூறினால் அது என்ன நன்மையை பயக்க கூடும்?
Who is a sinful man that would try to say when God made a promise and God does it, that interpretation is wrong?
தேவன் ஒரு வாக்குத்தம் செய்து அது நிறைவேறும் போது அது தவறு என்று சொல்லக்கூடிய அந்த பாவமுள்ள மனிதன் யார்?
That's God himself doing his own interpretation. Interpreting.
தேவன் தாமே தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்.
He don't need anybody to interpret him. He interprets himself by manifesting what he promised that he would do.
அவருக்கு யாரும் அங்கே வியாக்கியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தாமே வியாக்கியானம் செய்கிறார். அவர் வாக்குத்தம் பண்ணின காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாகவே அதுவே அதன் வியாக்கியானமாக இருக்கிறது.
Oh, if the church could only see that and see the promises that's allotted for each age.
Oh, சபை மட்டுமே இதை காணக்கூடுமானால், ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் பகிர்ந்தளித்த அந்த வாக்குத்தங்களை சபை காணக்கூடுமானால்,
All other ages, God has sent on the scene, even down through the seven church ages, and has manifested everything that he promised to do.
எல்லா காலங்களிலும் தேவன் காட்சியிலே ஏழு சபை காலங்களிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களை செய்து அவைகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்.
Everything, there's not one thing left undone.
எல்லா காரியங்களும் அவர் செய்ய தவறி போன ஒரு காரியமும் இல்லை.
Exactly what he said he would do, that he did.
சரியாக அப்படியே அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அவர் அதையே செய்து முடித்தார்.
Because when God said in, back there in Isaiah, he said, "A virgin shall conceive." And she did.
ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகத்திலே தேவன் சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று. அவள் கர்ப்பவதி ஆனாள்.
Now who can interpret that? God done the interpretation.
யார் அதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும்? தேவன் அதை வியாக்கியானித்தார்.
He said a virgin shall conceive and she conceived.
ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று அவர் சொன்னார், அவள் கர்ப்பவதி ஆனாள்.
Now what nothing can be said about that because God said she would and she did it.
Amen.
அதை குறித்து யாரும் ஒன்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் சொன்னார், அவள் அதை செய்தாள்.
But the church was too blind then to see it.
ஆனால் சபையோ அதிக கூட்டாட்டத்தினாலே அதை காண முடியாமல் போயிற்று.
See, they had their own idea of it. It was too different than what they was expecting.
பாருங்கள், அவர்கள் தங்கள் சொந்த கருத்து உடையவளாய் இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு அது வித்தியாசமாக காணப்பட்டது.
Peter here was referring back. He said, God manifested Christ by his word. He said, this is my beloved son.
பேதுரு இந்த காரியங்களை குறித்து பேசுகையில் தேவன் வார்த்தையாக கிறிஸ்துவில் வெளிப்பட்டார். அவர் கூறினார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று.
These believers were standing there and Christ was the manifestation of God.
இந்த விசுவாசிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே கிறிஸ்துவே தேவனுடைய வெளிப்படுத்தலாய் இருந்தார்.
He always manifests Christ by his word because Christ is the word. He manifests always.
தேவன் எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதன் வெளிப்பாடாய் இருக்கிறார்.
When he said in the days of Noah, Christ was in Noah. Do you believe that?
நோவாவின் நாட்களில் அவர் சொன்னார், நோவாவில கிறிஸ்து இருந்தார் என்று. நீ அதை விசுவாசிக்கிறாயா?
Noah said it's going to rain. There will be a rain, the earth will be destroyed.
நோவா சொன்னார், மழை பெய்ய போகிறது, மழை வர போகிறது, உலகம் அதனால் அழிக்கப்பட போகிறது என்று.
It rained. That didn't need any interpretation. It rained because God in Noah said it's going to rain.
அங்கே மழை பெய்தது. அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. அங்கே மழை பெய்தது ஏனென்றால் தேவன் நோவாவுக்குள்ளாக இருந்து சொன்னார், மழை பெய்ய போகிறது என்று.
He was a prophet.
Hallelujah.
And the evidence was that what he said come to pass. Yes. So they don't need to interpret that.
அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அதனுடைய வெளிப்படுதல் என்னவென்றால் அவன் சொன்னது நிறைவேறும். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை.
Some of my friends said this man don't know what he's talking about.
அவர்கள் சிலர் அங்கே சொன்னார்கள், இந்த மனுஷன் என்ன பேசுகிறான் என்று, அவன் அறியாதவனாய் இருக்கிறான் என்று.
But God had always promised that there be one among you who's spiritual prophet and what he says comes to pass and hear it. That's right, because it's true.
ஆனால் தேவன் எப்பொழுதும் வாக்குத்தத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்து அவன் கூறின காரியங்கள் நிறைவேறினால் அவனுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் அது உண்மையாயிருக்கிறது.
It must be in accordance with the word. And Noah was in accordance with the word.
அது எப்பொழுதும் வார்த்தையை தொக்கினதாக வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். நோவாவும் தானே வார்த்தையின்படியாக தான் அவனுடைய காரியங்கள் இருந்தது.
When he prophesied it's going to rain and it rained.
அவன் மழை பெய்ய போகிறது என்று தீர்க்கதரிசனமாய் சொன்னான், அங்கே மழை பெய்தது.
That didn't need any interpretation for that because it did just that.
அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை. ஏனென்றால் அவன் சொன்ன வண்ணமாகவே அங்கு காரியம் சம்பவித்தது.
Isaiah said a virgin shall conceive and she did.
ஏசாயா சொன்னான், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று, அவள் அப்படியே கர்ப்பவதி ஆனாள்.
Now that was awful unusual. For it was many hundred years later before this virgin conceived.
ஆனால் இது அசாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது, இவள் அது கர்ப்பவதி ஆவதற்கு முன்பாகவே.
It was so unusual until a good man by the name of Joseph, her husband, being a just man, and was not willing to make her a public example.
அது அவ்வளவு அசாதாரணமாக இருந்தது. ஒரு நல்ல மனுஷன் யோசேப்பு அவளுக்கு புருஷனானான். அவன் நீதிமானாய் இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல்.
That good man in those days, how it must have been with Joseph when he was engaged, espoused to Mary.
அந்த நாட்களிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்த அந்த யோசேப்புக்கு மரியாள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் அவனுக்கு எப்படியா இருந்திருக்கும்?
She was espoused in that day. To break that was just same as committing adultery.
அவள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த நாட்களிலே அப்படி நியமிக்கப்பட்டிருந்த ஒரு காரியத்தை உடைப்போமானால் அது விபச்சாரத்துக்கு அறிகுறியாயிருக்கும்.
And of course to Joseph it seemed like that Mary was trying to use him for a blockade or make him be a shield for her wrong.
நிச்சயமாக மரியாள் யோசேப்பை அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாவலாக வைக்கிறது போலவும், அல்லது அவள் செய்த தவறை மறைப்பதற்கு உபயோகப்படுத்துகிறது போலவும் அங்கே காணப்பட்டது.
Oh, sure she was found to be a mother, not being married, only engaged.
ஏனென்றால் அவள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கையில் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கும் போது அவள் ஒரு பிள்ளையோடு காணப்பட்டாள்.
A trick like that would be stoned to death. It had to be by the law.
அந்த காலத்தில் இருந்த நியமத்தின்படியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு தானே அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவளாய் இருந்தாள்.
And Joseph, her husband, was a just man, a very just man. He believed God.
அவளுடைய கணவனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்தான், மிகுந்த நீதிமானாக இருந்தான். அவன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான்.
அவர்
தன்னுடைய கண்களோடு கூட முகத்தை பார்த்தவனத்தில் சொல்லும் போது
ஜோசப் கேப்ரியல் தி ஆர்க்ஏஞ்சல் விசிட் மீ அண்ட் டோல்ட் மீ தட் ஐ வாஸ் கோயிங் டு கன்சீவ் நோயிங் நோ மேன்
யோசேப்பே பிரதான தூதனாகிய காப்ரியல் என்னை சந்தித்து நான் கர்ப்பவதியாக போகிறேன் அது மனுஷருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னான்
என்றார் The prophet said she'd do that.
யோசேப்பு மட்டும் வேத வார்த்தைகளை புரட்டி பார்த்திருப்பானேயானால் தீர்க்கதரிசியானவள் சொல்லி இருக்கிறாள் அவள் அப்படி செய்வாள் என்று.
It was only God interpreting his own word. But it was too unusual.
அது தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை அங்கே வியாக்கியானிக்கிறார் புரிகின்றதா ஆனால் இது வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது.
That's what's the matter in any age. The word of God is foreign to people. It's too unusual.
ஒவ்வொரு காலத்திலும் காரியம் இப்படியாய்த்தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய காரியமாய் இருக்கிறது. அது எப்பொழுதும் கூட வழக்கத்துக்கு மாறாய் இருக்கிறது.
God always does the unusual. It's unusual anywhere God is.
தேவன் எப்பொழுதும் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார். எல்லா நேரத்திலும் தேவன் வழக்கத்துக்கு மாறானவராய் இருக்கிறார்.
It's against the systematics of the world. Because they've got things the way that they think it should be. But God comes in and does the unusual.
அது உலகத்தின் ஒழுங்குக்கு எதிரடியானது. ஏனெனில் ஜனங்கள் தாங்கள் சிந்தித்து தங்கள் காரியம் இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்டதினால் தான். ஆனால் தேவன் அங்கு வந்து வழக்கத்துக்கு மாறாக காரியங்களை செய்கிறார்.
How could this virgin conceive? He was honest. He sought God about it.
எப்படி இந்த கன்னிகை கர்ப்பவதியாக கூடும்? யோசேப்பு நேர்மை உள்ளவனாக இருந்தான். ஆகவே இந்த காரியத்தை குறித்து தேவனை தேட ஆரம்பித்தான்.
And then God spoke to him in a dream and said, Joseph, thou son of David, fear not to take in thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Spirit.
பின்பு தேவன் அவன் சொப்பனத்தில் தோன்றி தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்றார்.
God has overshadowed her. This is what's done it.
தேவன் அவள் மேல் நிழலிட்டார். இதுதான் நடந்த காரியம்.
Did you notice how God dealt with Joseph there in a secondary way, in the way of a dream?
இங்கு யோசேப்போடு தேவன் எவ்விதம் கிரியை செய்தார் என்பதை கவனித்தீர்களா? இரண்டாம் தரமான வழியாகிய ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனோடு கிரியை செய்தார்.
Now we know these dreams. We believe in dreams. I believe in dreams.
நாம் சொப்பனங்களை நம்புகிறோம். நானும் கூட சொப்பனங்களை விசுவாசிக்கிறோம்.
Then God's always dealt with people in dreams, but dream is secondarily. See, it could be right or wrong unless it's interpreted.
தேவன் எப்பொழுது ஜனங்களோடு சொப்பனங்களின் மூலம் உறவாடுகிறார்? சொப்பனமானது இரண்டாம் தரம் வழியாக இருக்கிறது. சொப்பனமானது சரியானபடி வியாக்கியானப்படுத்தப்படும் வரை அது தவறாகவோ அல்லது உண்மையாகவோ இருக்கலாம்.
But he didn't need any interpretation. It was God himself speaking directly to Joseph because there wasn't a prophet in the land in them days to interpret.
ஆனால் அவனுக்கு எந்தவித வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் நேரடியாக யோசேப்பிடத்தில் பேசுகிறார். ஏனென்றால் அந்த நாட்களில் வியாக்கியானிக்கத்தக்கதாக தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை.
They hadn't had a prophet for 400 years.
ஏறத்தாழ 400 வருடங்களாக அவர்களுக்கு தேசத்தில் தீர்க்கதரிசியே இல்லை.
So the next best that God cared for the welfare of his own son was speak to Joseph through a dream and without interpretation.
ஆகவே அடுத்து மேன்மையாய் தோன்றுகிற காரியம் என்னவென்றால் தேவன் அவருடைய சொந்த குமாரனுக்கு அக்கறை கொண்டவராக அங்கே யோசேப்பினிடத்திலே நேரடியாக சொப்பனத்தில் பேசுகிறார் எந்தவித வியாக்கியானமும் இல்லாமல்.
He said, the woman is right. That holy thing which is conceived in her is the Son of God.
Amen.
Didn't need any interpretation.
அவர் அவனிடத்தில் சொன்னது அந்த ஸ்திரீ சொல்லுகிறது சரியே. அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பமாகப்பட்டு அங்க தேவ குமாரனை உடையவளாய் இருக்கிறாள். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை.
God does his own interpreting. The honest, sincere hearts.
உண்மையும் உத்தமமான இருதயங்களுக்கு தேவன் தாமே தமது சொந்த வியாக்கியானத்தை கொடுக்கிறார்.
Men and women that looks upon the thing that's mysterious, if you're honest and sincere and believe, God has a way of interpreting it to you.
ஆண்களும் பெண்களும் உத்தமமான இருதயத்தோடு கூட விரோதமான காரியங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவன் அதை உங்களுக்கு வியாக்கியானிக்க ஒரு வழியை உடையவராயிருக்கிறார்.
First find out if it's a promise.
முதலாவது அது தேவனுடைய வாக்குத்தத்தமா என்பதை கண்டறியுங்கள்.
If Joseph had just went back, got away from the traditions and went back to the Bible and find out, Isaiah said she's going to do that.
யோசேப்பு மட்டும்தானே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து வழக்கத்தின் முறைமைகளாக ஏசாயா தானே அங்கே ஒரு கர்ப்பவதி ஆவாள் ஒரு கன்னிகை என்று சொன்னதை அவன் கண்டறிந்தான்.
And the things that were spoken in his birth and all about it was spoke by the scriptures, by the holy prophets, as Peter said.
அங்கே பேதுரு சொன்னது போல பரிசுத்த தீர்க்கதரிசிகளாலே தானே இப்படிப்பட்டதான ஒரு பிறப்பு உண்டாயிருக்கும் என்று வேத வாக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
And no man has a right to put any private interpretation of that. It's just exactly what God said would take place.
ஆகவே இதற்கு எந்த மனுஷனும் தானே தன் சொந்த வியாக்கியானத்தை கொடுத்த உரிமை உள்ளவனா இல்லை. தேவன் தாமே அவருடைய காரியங்களுக்கு வியாக்கியானியாயிருக்கிறார்.
He was a manifestation of the word of God promised for that day.
அந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் அவர் இருந்தார்.
God said it, so there it was. That settled it.
தேவன் சொன்னார், அது அங்கே இருக்கிறது. அவ்வளவுதான், காரியம் தீர்ந்தது.
Jesus said when he was on earth, when they couldn't understand his ministry, it was too great, too phenomenal. He said, search the scriptures.
அவர் சொன்னார், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள்.
I hope I'm not deafening you out there, blasting into that.
இந்த காரியங்களை குறித்து நான் உரத்தமாய் பேசுவதனாலே உங்களை நான் செவிடாக்கவில்லை.
Search the scriptures. For in them you think you have eternal life, and they are they that testify of me.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார்.
They are the ones who tell you who I am.
Yes.
அவைகளே நான் யார் என்று உங்களுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது.
See, God allotted the word. That day was to be the manifestation of God. God Emmanuel with us.
பாருங்கள், தேவன் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்கிறார். அந்த நாளிலே தேவன் தம்மை இம்மானுவேலாக வெளிப்படுத்தும் காலமாக இருந்தது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்.
His name shall be called Wonderful Counselor, Prince of Peace, Mighty God, Everlasting Father. And his name shall be called Emmanuel, God with us.
அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என அழைக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று அவர் அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்.
God was in David. God was in Moses. God has God all the way through manifesting himself for that age.
தேவன் தாவீதில் இருந்தார், தேவன் மோசேயில் இருந்தார். தேவன் காலங்களாக தானே தம்மை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டு வருகிறார்.
But this age a virgin shall conceive and she'll bring forth a son and he will be God with us.
Amen.
ஆனால் இந்த நாட்களிலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை கொண்டு வருவாள். அவர் தேவனாய் நமது மத்தியில் இருப்பார்.
That's what they crucified him for, making himself God and also for breaking the Sabbath.
அதற்காகத்தான் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். ஏனென்றால் அவர் தம்மை தேவனாக்கிக் கொண்டார், அவர் ஓய்வு நாளை உடைக்கிறவராயிருந்தார் என்று.
He was God over the Sabbath and he was God.
அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருந்தார், அவர் தேவனாயிருக்கிறார்.
And he was not just an ordinary man or an ordinary prophet, yet he was an ordinary man and a prophet. But he was a God prophet.
ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, சாதாரண தீர்க்கதரிசி இல்ல. இருந்த போதிலும் அவர் சாதாரண மனிதனாயும் சாதாரண தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆனால் அவரோ ஒரு தேவ தீர்க்கதரிசியாயிருந்தார்.
And he was a fulfilling of the word, exactly what God said he would do.
தேவன் என்ன செய்வேன் என்று சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற வார்த்தையாயிருந்தார்.
So which one of you can condemn me of sin?
உங்களில் யார் என்னில் பாவம் இருக்கிறது என்று குற்றப்படுத்த முடியும்?
Search the scriptures, in them you think you have eternal life, and they are they which testify of me.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது.
But their traditions, they was living in a glare of another age.
ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள், அவர்கள் வேறொரு காலத்தினுடைய நிழலிலே ஜீவிக்கிறார்கள்.
As I was preaching a few weeks ago, living in the glare, glare is a mirage. The sun reflecting itself and it's false.
சில வாரங்களுக்கு முன்பாக பொய்யான பிம்பத்தில் ஜீவித்தலின் தலைப்பின் கீழ் உங்களுக்கு பிரசங்கித்தேன்.
And any glare of another age is a false reflection.
Yes.
இன்னொரு காலத்தின் பொய்யான பிம்பம் ஒரு தவறான பிரதிபலிப்பாக இருக்கிறது.
The people always are walking in something that happened years ago. The Lutherans are walking in a Lutheran glare.
ஜனங்கள் எப்பொழுதும் ஏதோ சம்பவித்து காரியங்களில் தானே நடந்து கொண்டு போகிறார்கள். லூத்தரன் மார்க்கம் தானே அந்த லூத்தருடைய பொய் பிம்பத்தில் இருக்கிறார்கள்.
Luther's sunlight was fine in his day. Wesley was good in his day. The Pentecostal was good in its day.
லூத்தருடைய சூரிய வெளிச்சம் அவருடைய காலத்திலே அருமையாக இருந்தது. வெஸ்லியுடைய காலத்திலே அந்த நாட்கள் அது நன்றாக இருந்தது. பெந்தகோஸ்து நாட்களிலே அந்த காலம் நன்றாக இருந்தது. நாம் ஏனிலே ஏறி மேலே போய் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொரு காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் போய்கொண்டே இருக்கிறோம். நாம் பின் திரும்பி பார்க்க முடியாது.
When we get ourselves settled down in things, we think we got it all made. We get our traditions wrapped up, and that was all right for that day, but we're moving on.
நாம் நம்ம சில காரியங்களை திட்டம் செய்து எல்லாம் பெற்றாகி விட்டது என்போமானால் பாரம்பரியமானது நம்மை மூடிக்கொள்ளும். அவைகள் எல்லாம் சரிதான். ஆனால் இந்நாளுக்குரியதல்ல, அவைகள் வேறொரு காலமாகும். நாம் முன்னேறி செல்கிறோம்.
Search the scriptures and see what's promised for today.
Right.
Then we'll know where we're at.
Hallelujah.
Then we can tell where we're standing.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து இந்நாளுக்குரிய வாக்குத்தத்துவம் என்னவென்று தேட ஆரம்பிப்போமானால் அப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்றும் எதில் இருக்கிறோம் என்றும் அறிந்து கொள்ளலாம்.
Luther, you can look in the scripture and see Sardis age, you can see exactly what was promised.
லூத்தரின் காலமாகிய சதசபையின் காலத்திற்குரிய வாக்குத்தத்தை கவனித்து பாருங்கள்.
Look what kind of a writer went forth. Look what went to meeting. Exactly the cunningness of man. Reformation.
இந்த காலத்தில் எந்த தன்மையுடைய மனிதன் குதிரையின் மேல் ஏறி சென்றான்? சீர்திருத்தமாகிய இந்த காலத்தை மனிதனின் தந்திரம் சந்தித்தது.
Watch Wesley and so forth has come on down into the Pentecostal age and down through that age. Watch how it's traveled.
வெஸ்லியின் காலம் தொடங்கி பெந்தேகோஸ்தின் காலம் முடிய அந்த காலத்துக்குரிய பிசாசின் தந்திரம் குதிரையின் மேல் பிரயாணம் செய்தது.
Look at the scriptures and see where we're at.
வேத வாக்கியங்களை உற்று கவனித்து நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை பாருங்கள்.
That's the reason Jesus said, search the scriptures. See where we're at.
அக்காரணத்தினால் தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று. நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள்.
I believe we're at the coming of the Son of God right now.
நாம் தேவகுமாரனுடைய வருகையின் காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
I believe we're at the age of the very hour that he might appear at any time.
அவர் எந்த நாளிலும் தோன்றத்தக்கதானே அப்படிப்பட்ட காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I believe the scriptures declare that we're in the last hours of the history of this world.
வேதம் அதைத்தான் அறிவிக்கிறது என்று நான் அறிவேன். நாம் உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
I can see things as they're shaping. See this ecumenical council leading all the churches into it, into the mark of the beast.
காரியங்கள் எல்லாம் அதற்காக வழிவகுத்துக் கொண்டு வருகிறது நான் பார்க்கிறேன். இங்கே உலக மகா ஐக்கியங்களின் சங்கத்திலே அந்த மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக ஜனங்கள் போகிறது நடந்து கொண்டிருக்கிறது.
And see the Roman Empire and what it's doing and all the rest of them.
அங்க ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
See them getting together, shutting out the light, shutting off the gospel.
அவர்கள் எல்லாரும் அங்கே ஒன்றாக கூடிக்கொண்டு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை அங்கே அழைத்து போட பார்க்கிறார்கள்.
Everybody has to belong to it and walk in their lights or you won't walk at all.
எல்லாரும் அவளை சார்ந்தவளாய் இருக்க வேண்டும், அவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், இல்லை என்றால் நீ நடக்கவே கூடாது.
See, we're at the end time. There's nothing left for us but to hold on to God and believe his word. The word is always right.
நாம் கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதனோடு கூட இருப்பதை தவிர அவருடைய வார்த்தை விசுவாசிப்பதை காட்டிலும் வேறொன்றும் இல்லை. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையே சரியாக இருக்கிறது.
The Laodicea church age, that was the only church age of all of them. Christ was put on the outside of the church. He was on the outside knocking.
லவோதிக்கேய சபை காலம் இந்த சபையின் காலத்தில் மட்டும்தானே கிறிஸ்துவானவர் சபைக்கு புறம்பாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இதோ அவர் வெளியே நின்று வாசற்படியிலே கதவை தட்டுகிறார்.
What's happened? This ecumenical council is what's going to put him out.
என்ன சம்பவித்தது? இந்த உலக மகா சபையின் ஐக்கியமானது அவரை வெளியே தள்ளிவிட்டது.
The Bible said he was be on the outside and he is.
வேதம் சொல்கிறது அவர் சபைகளுக்கு புறம்பாக இருப்பார் என்று. இதோ அவர் சபைகளுக்கு புறம்பாக இருக்கிறார்.
It shuts off what? The word.
அது எதை புறம்பாக்கி போட்டது? தேவனுடைய வார்த்தையை.
He is the word. He's always been the word and he's still the word tonight. He is the word.
அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் வார்த்தையாக இருந்தார். அவர் இன்றைக்கும் இன்றிரவும் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையே.
The Bible said the word is sharper, more powerful than a two-edged sword. Hebrews the 4th chapter, a discerner of the thoughts and intents of the heart.
வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது போல இருக்கிறது.
The word was, they should have known who he was when Jesus said that in that day.
வார்த்தை இருந்தது, அவர்களதை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் யார் என்று அவர் அந்த நாளிலே அந்த காரியங்களை சொன்னபோது,
Watch what he did. One day he was standing there at the first beginning of his ministry.
இயேசு தம்முடைய ஊழியத்தின் துவக்கத்திலே செய்த காரியத்தை கவனித்து பாருங்கள்.
There was a man came to him by the name of Simon, Simon Peter.
சீமோன் பேதுரு என்ற பெயருள்ள ஒரு மனுஷன் அவனிடத்தில் வந்தான்.
And when Peter looked upon him and saw him, Jesus said to him, Your name is Simon, and you're the son of Jonas.
பேதுரு அவரை நோக்கி பார்த்தபோது அவர் சொன்னார், உன்னுடைய பெயர் சீமோன், உன் தகப்பனாரின் பெயர் யோனா என்று சொன்னார்.
He should have known that Moses said, The Lord your God shall raise up a prophet like unto me. In him you must hear.
மோசே சொன்னதை அவன் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் என்பதை.
And here was a man that had never seen him in his life said your name is Simon and you're the son of Jonas.
இங்கே ஒரு மனிதனுடைய ஜீவிதத்திலே காணாத ஒரு மனிதனை அவன் காண்கிறான். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று.
Why he stood right then that could be no more.
ஏன் அவன் அச்சனமே அறிந்தான், இவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று.
They hadn't had a prophet for hundreds of years, and here was a man telling him who he was. No wonder he could receive it.
நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அவர்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லை. இங்கே ஒரு மனுஷன் அவன் யார் என்று அவனுக்கு சொல்லுகிறான். அவரை ஏற்றுக்கொள்வதில் அங்கே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை.
Philip at that time went and found Nathanael under a tree and brought him back to Jesus.
அந்த நாட்களிலே பிலிப்பு போய் நாத்தான் மேலே மரத்தின் கீழே கண்டு அவனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தான்.
Jesus said, Behold an Israelite in whom there's no guile.
இயேசு சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனை.
He said, Rabbi, when did you ever know me?
அவன், ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டான்.
He said, Before Philip called you, when you were under the tree, I saw you.
அவர் சொன்னார், பிலிப்பு அழைப்பதற்கு முன்பாகவே அவனை ஆத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று.
He said, Rabbi, thou art the son of God. You're the king of Israel.
அவன் சொன்னான், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் யூதர் இஸ்ரவேலுக்கு ராஜா என்றார்.
He knew that was what. It didn't need any interpretation. Jehovah said that.
அவன் அது என்ன என்று அறிந்திருந்தான். அதற்கு எந்த விதமான வியாக்கியானம் தேவையில்லை. யெகோவாவே சொல்லியிருந்தார்.
There stood those there who didn't believe it.
அதை விசுவாசிக்காத ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள்.
They said, this man's Beelzebub. He's got some kind of a trick he's pulling. He's a fortune teller or something.
இந்த மனுஷன் பேல்செபுல், அவன் ஏதோ ஒரு விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், அவன் குறிச்சொல்லுகிறவன் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள்.
Jesus looked at him and said, while you speak that against the Son of Man, it will be forgiven you.
இயேசு அவர்களை நோக்கி பார்த்து சொன்னார், நீங்கள் இதை மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீர்கள், இது உங்களுக்கு மன்னிக்கப்படும்.
But when the Holy Ghost has come to do the same thing, speak against that, it'll never be forgiven you in this world or the world to come.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த காரியங்களை செய்யும் போது அதற்கு எதிராக நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் இந்த உலகத்திலும் வரப்போற உலகத்திலும் அது உங்களுக்கு மன்னிக்கப்படவே மாட்டாது.
He was prophesying of our day.
Hallelujah.
The day that we should see.
அவர் இந்த நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நாம் காணத்தக்கதான இந்த நாட்கள்.
For he is the same yesterday, today and forever.
ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார்.
Remember, it was Jesus Christ that was in Moses.
நினைவிருக்கட்டும், அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மோசேயில் இருந்தார்.
It was Jesus Christ that was in David.
அது இயேசு கிறிஸ்து தாவீதுக்குள்ளாயிருந்தார்.
David the son of David went up on the mountain a rejected king and wept over Jerusalem. That was nothing but Christ in him.
David ராஜாவானவர் புறக்கணிக்கப்பட்டவராக மலையின் உச்சிக்கு ஏறி போய் கொண்டிருக்கும் போது அவன் எருசலேமை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அது வேறொன்றுமல்ல, கிறிஸ்து அவனுக்குள்ளாக இருக்கிறது.
For about 800 years later, the son of David sat up over the Mount of Olives and looked down upon Jerusalem and wept.
ஏனென்றால் 800 ஆண்டுகளுக்கு பிறகு தாவீதின் குமாரன் அந்த ஒலிவர் மலை மேல் உட்கார்ந்து கொண்டு அந்த எருசலேமை குறித்து அவர் அங்கே அழுதார்.
Jerusalem, Jerusalem, how often I have hovered you as a hen would her brood, but you would not.
அவர் எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டுகிறது போல எத்தனையோ முறை நான் உன்னை கூட்டினேன், ஆனால் நீயோ செவி கொடுக்கவில்லை என்று அவர் சொன்னார்.
When Joseph was in prison, that was Jesus.
யோசேப்பு அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் போது அது இயேசுவாயிருந்தார்.
When he was sold for 30 pieces of silver, that was Jesus.
அவன் 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்ட போது அது இயேசுவாயிருந்தார்.
When he was made a Potiphar's man, that was Jesus.
அவன் அங்கே போர்த்திபாவ மனிதனாக இருந்த போது அங்கே அவன் இயேசுவாயிருந்தான்.
When he sat the right hand of Pharaoh, and when he left, everybody, the trumpet sound, and everybody had to bow knee, that was Jesus.
அவன் பார்வோனின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்து எக்காலம் முழங்க அவன் எழுமி வந்த போது முழங்கால்கள் யாவும் அவனுக்கு முழங்கினது, அது இயேசு.
No man can come to Pharaoh only through Joseph. No man can come through God only by Jesus.
யோசேப்பின் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் பார்வோனை சந்திக்க முடியாது. அதே விதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது.
It was Jesus. The word prophesied being fulfilled. Spoken shadows and types.
நிழலாகவும் பாவனையாகவும் தீர்க்க தரிசனமாய் ஒருக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறுதல் இயேசுவே.
Jesus is here on earth. He did the same thing the prophets did.
இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த போது தீர்க்கதரிசிகளால் கூறப்பட்ட யாவற்றையும் நிறைவேற்றி இருந்தார்.
That's why they know that he was God's manifestation of his word. It didn't need to be interpreted.
அவர் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாய் இருந்தார். இதற்கு எவ்வித வியாக்கியானமும் தேவையில்லை.
When Nathanael saw this, he fell down and said, "Thou art the king of Israel, the son of God, the king of Israel."
நாத்தானவேல் இதை கண்டபோது அவன் வணங்கி, நீர் இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
We know you, no man could do this.
நாங்கள் உம்மை அறிவோம், என்ற மனுஷனாலும் இப்படி செய்ய முடியாது.
Nicodemus came by, said the same thing for the Pharisees.
நிக்கோதேமு இரவிலே வந்து அதே காரியங்களை பரிசேயர்கள் சொன்னால் என்றான்.
But you see, they were so hooked up in their ecumenical council that they could not accept it.
அவர்கள் அவ்வளவாய்த்தானே அவர்களுடைய மத ஆதிக்கத்தில் சிக்கியிருந்தபடினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று.
He expressed what they said, said, "Rabbi, we, who's we?" Their council.
அவன் அங்கே தன் காரியங்களை வெளிப்படுத்தான். நாங்கள், யார் அந்த நாங்கள்? அந்த ஆலோசனை சங்கத்தை அவன் குறிக்கிறான்.
We know that thou art a teacher come from God, because no man could do these things unless God be with him.
நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், தேவனுமோடு கூட இல்லாமல் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று நாங்கள் அறிவோம் என்று சொன்னான்.
They recognized it. They knew what it was, but they were so hooked into it.
அவர்கள் அதை அங்கீகரித்தார்கள். அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களோ அதனோடு கூட அவ்வளவாக இணைக்கப்பட்டிருந்தார்கள்.
God in the past 40 years has shook this nation with the baptism of the Holy Ghost.
தேவன் கடந்த 40 வருஷ காலமாக இந்த அமெரிக்கா தேசத்தை தானே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே அசைத்திருக்கிறார்.
Men and women are still outside of it because they're hooked into the same thing, living in a glare of another day.
ஆனால் ஸ்திரீயும் புருஷனுமாக இன்றைக்கு அதற்கு பொறும்பாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்படிப்பட்டதான வேறொரு காரியங்களிலே தானே தங்களை சிக்கிக் கொண்டிருக்கிறபடினாலே இன்னொரு காலத்தினுடைய பொய் பிம்பத்தில் ஜீவிக்கிறபடினால்.
What's the matter? Everyone wants to be a Methodist, Baptist, Presbyterian, Lutheran or something? See, it's a glare.
காரியம் என்ன? எல்லாரும் ஒரு மெத்தடிஸ்டாகவோ, பாப்டிஸ்டாகவோ, பிரஸ்பிட்டீரியனாகவோ, லூத்தரனாகவோ அல்ல ஏதோவாக இருக்க விரும்புகிறார்கள். பாருங்கள், அது இன்னொரு காலத்தினுடைய பிம்பம்.
They were living in the glare of Moses' day.
அவர்கள் மோசேயின் காலத்தினுடைய பிம்பத்தில் ஜீவித்தார்கள்.
What did he say? They said we're Moses' disciples.
அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் மோசேக்கு சீஷர்கள் என்று சொன்னார்கள்.
He said, if you'd known Moses, you'd know me. Moses wrote on me.
அவர் சொன்னார், நீங்கள் மோசேயை அறிந்திருப்பீர்களானால் என்னையும் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறான்.
If you'd known Luther, you'd know this age.
நீங்கள் லூத்தரை அறிந்திருப்பீர்களானால் இந்த காலத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
If you'd known Methodist, you'd know this age.
நீங்கள் மெத்தடிஸ்ட் அறிந்திருப்பீர்களானால் இந்த காலத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்.
For Christ wrote of this age. The words that's being fulfilled has to be fulfilled in this age.
ஏனென்றால் கிறிஸ்துவானவர் இந்த காலத்தை குறித்து எழுதியிருக்கிறார். வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த காலத்தில் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
It doesn't need somebody to interpret it. God does his own interpreting.
இதற்கு யாரும் வியாக்கியானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே தக்காரியங்களை வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறார்.
God interprets himself because he's the only one that can interpret it.
தேவன் தாமே அதை வியாக்கியானித்துக் கொண்டிருக்க, ஏனென்றால் அவர் மட்டும்தானே அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார்.
God's promises always vindicates what he said, and that's the interpretation.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் தானே அவர் ரூபகாரப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் அவர் சொல்லுகிறார். அதுவே அவருடைய வியாக்கியானமாயிருக்கிறது.
Now, Jesus, to save time, Jesus said in St. John, the 14th chapter, 12th verse,
பரிசுத்த யோவான் 14 அதிகாரம் 12 வசனத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார்,
He that believeth on me, the works that I do shall he do also.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான்.
Did he say it? That's right.
அவர் அதை சொன்னாரா? சரிதான்.
I don't need any interpreter. When somebody does that work, that's God. Certainly.
அதற்கு ஒரு வியாக்கியானமும் தேவையில்லை. யாராவது அந்த கிரியை செய்யும் போது அது தேவன் நிச்சயமாக.
He also said in there, as it was in the days of Lot, So shall it be at the coming of the Son of Man.
அவர் அதில் சொல்லியும் இருக்கிறார், லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று.
Jesus said that. Did he say it? Certainly he said it. And he's no interpreter.
இயேசு அதை சொன்னார். அவர் அதை சொன்னாரா? நிச்சயமாக அவர் அதை சொன்னார். அதற்கு எந்த வித வியாக்கியானமும் தேவையில்லை.
They say, well, it meant just exactly what he said, as it was in the days of Lot. So shall it be at the coming of the Son of Man.
அவர்கள் அப்படியானால் அது அர்த்தம் என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதுதான், லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களில் நடக்கும்.
What about the days of Lot? Let's go back just for a moment. Find out what they were doing.
லோத்தின் நாட்களை குறித்து என்ன? நாம் சற்று பின்னாக போய் என்ன சம்பவித்தது என்ற காரியங்களை நாம் பார்ப்போம்.
There were three classes of people in the days of Lot. Believer, make-believer, and unbeliever. That's in every crowd. The same thing.
அங்கே மூன்று விதமான ஜனங்கள் இருந்தார்கள் லோத்தின் நாட்களிலே. விசுவாசி, போலி விசுவாசி, அவிசுவாசி. அது எந்த ஒரு கூட்டத்திலும் காணப்படும் அதே காரியம்தான்.
We find out that the Sodomites was the unbeliever.
அங்கே சோதோமே ஜனங்கள் தானே அவிசுவாசி என்று நாம் கண்டறிந்தோம்.
Lot was a make-believer. Abraham was a believer.
லோத்தை பார்க்கும்போது அவன் போலி விசுவாசி, ஆபிரகாமோ விசுவாசியாக இருந்தான்.
He was the one that covenant was confirmed to.
வாக்குத்தத்தமானது உறுதிப்படுத்தது அவனுக்கு மட்டும்தானே.
He was the one that was looking for a promised son. He was the one who was expecting it.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனை எதிர்நோக்கி இருந்தவன் அவன்தானே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவன் அவன்தானே.
Amen. Right. I'm not amening myself. Amen means so be it. And that's right.
ஆமென் என்று சொல்லும்போது நான் எனக்கு ஆமென் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவுள் என்ற அர்த்தம். அது சரி.
Abraham was not in Sodom. Abraham was up and out of Sodom. He's a type of the spiritual church today.
ஆபிரகாம் சோதோமில் இல்லை. ஆபிரகாம் அங்கே மேலாக சோதோமுக்கு புறம்பாக இருந்தான். இன்றைக்குள்ள ஆவிக்குரிய சபைக்கு அவன் ஒரு பாவனையாக இருந்தான்.
Lot is a type of the denominational church down in Sodom yet.
இன்னும் சோதோமில் இருக்கின்றதானே ஸ்தாபன சபைக்கு பாவனையாக லோத் இருந்தான்.
Watch, the Bible said that the sins of Sodom vexed his righteous soul daily.
கவனிங்கள், வேதம் சொல்கிறது சோதோமின் பாவங்களினாலே நீதிமானாக லோத்தினுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் வருந்தினது என்று.
Why didn't he have nerve enough to stand out against it?
ஏன் அவனுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான ஒரு தைரியம் இல்லாமல் போயிற்று?
There's a many a good man sitting in a church today looking out and seeing women with shorts on and man doing these things.
அங்கே சபையிலே இன்றைக்கு ஒரு அருமையான மனுஷன் உட்கார்ந்து கொண்டு அங்கே ஸ்திரீகள் அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு மனுஷர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறார்கள்.
Members go and playing golf on Sunday and picnic parties and swimming and things instead of attending church.
அவர்களின் அங்கத்தினர்கள் ஓய்வு நாளிலே தேவனை ஆசரிக்காமல் பலவித விளையாட்டுகள் ஈடுபடுவதையும் உல்லாச சுற்றுலாக்களிலும் நேரம் செலவிடுதலையும் நீந்தி விளையாடுவதையும் சாட்சிகள் டெலிவிஷன் படக்காட்சிகளை ரசிப்பதையும் காணத்தான் செய்கிறார்கள்.
Sitting home on Wednesday night watching television instead of attending church.
அங்கே புதன்கிழமை இரவுகளில் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு டெலிவிஷனை பார்த்துக் கொண்டு சபைக்கு போகாமல் இருக்கிறார்கள்.
They feel like saying something about it, but the board would cut them out.
அதை குறித்து அவர்கள் ஏதோ சொல்ல வேண்டும் போல் உணர்கிறார்கள். ஆனால் நிர்வாகம் அவர்களை வெளியே தள்ளிவிடும்.
What's the matter? It's Lot again looking out of his window and seeing the sin and afraid to call sin sin.
காரியம் என்ன? அங்கே மறுபடியும் லோத்து தன் ஜன்னல் வழியாக அங்கே பாவத்தை அவன் பார்க்கிறான். அவனது பாவம் என்று எடுத்து கூற பயப்படுகிறான்.
Abraham wasn't in their mess. He was out of it. He was a type of the spiritual church.
ஆபிரகாம் அந்த குழப்பத்திற்குள்ளாக இல்லை. அவன் அதற்கு புறம்பாக இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய சபைக்கு பாவனையாக இருக்கிறான்.
Now watch what happened just at the end time, just before the fire fell, and those were Gentiles.
கடைசி நேரத்தில் வானத்திலிருந்து அக்கினி விழுவதற்கு முன்னர் என்ன நடந்தது என்று கவனியுங்கள். அவர்கள் புறஜாதியார்கள்.
It foreshadowed the fire falling on the Gentile world today, when the kingdoms will be broke up and they'll be burnt.
ராஜ்யங்கள் உடைக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படும் போது புறஜாதியாரின் உலகின் மீது விழப்போகும் நெருப்பிற்கு முன் அடையாளமாக இருக்கின்றது.
Heavens will be on fire, saith the Lord, and they'll burn with fervent heat. That was a shadow of it.
பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அது கடைசி காலத்திற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது.
Now let's picture him. Here's Abraham already out. Not in Sodom. He was out of Sodom. Lot was still in Sodom.
இப்பொழுது இந்த காரியத்தை உருவகப்படுத்தி பார்ப்போம். இங்கு ஆபிரகாம் ஏற்கனவே சோதோமிற்கு வெளியே காணப்படுகின்றான். ஆனால் லோத்தோ இன்னுமாக சோதோமில் காணப்படுகிறான்.
Strange thing. One hot morning along about 11 o'clock it must have been, he saw three men coming, ordinary man, walking down the road, the path.
ஒரு ஆச்சரியமான சம்பவம், ஒரு பகலின் உஷ்ணமான வேளையிலே மூன்று புருஷர்கள் தன்னை நோக்கி வருவதை சுமார் 11 மணி அளவில் அவன் கண்டான்.
Abraham was sitting under the oak, resting himself.
ஆபிரகாம் அங்கே ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து அவன் இளைப்பாறிக் கொண்டிருந்தான்.
He'd been out probably at the herds that morning, come in, almost noontime, and he saw three men coming.
ஏதாவது மத்தியான நேரமாக இருக்கிறது, மூன்று சாதாரண மனிதர் அங்கே வருகிறதை அவன் கண்டான்.
And there was something about those men. That rung a bell.
அங்கே அந்த மூன்று மனிதரை குறித்து ஏதோ காரியம் இருக்கிறது, அதே அவனுக்குள்ளாக மணிவோசை அடித்தது.
Oh man, there's always something about God when it comes among the people, it rings a bell.
எப்பொழுதும் தேவனை குறித்தான காரியம் அப்படியேதான் இருக்கிறது. அவர் ஜனங்கள் மத்தியில வரும்போது அவர்களுக்குள்ளாக அங்கு ஒரு மணி யோசை எழும்புகிறது.
They know it. There's something tells them there's a vindication there.
அவர்கள் அதை அறிவார்கள். அங்கே ஏதோ காரியம் அவர்களுக்கு அதை அறிவிக்கிறது. அங்கே நிரூபணமும் இருக்கிறது.
Abraham ran quickly and said, "My Lord, come by and let me get a little water, fetch it and wash your feet and give you a morsel of bread, and then you can go on your road."
ஆபிரகாம் அவர்களுக்கு முன்பாக எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்றான்.
So he turned aside. He ran in the herd and got a calf and killed it. Had a servant to dress it.
அவன் திரும்பி மாட்டு மந்தைக்குள்ளாக ஓடி ஒரு இளங்காளையை கொண்டு வந்து அது வேலைக்காரத்தில் கொடுத்து இதை அடித்து சமை என்று சொன்னான்.
Went in a tent down below him and got Sarah to knead some flour, make some or some meal, make some bread, and make the cakes on the hearth.
அவன் பின்னாக இருக்கும் கூடாரத்துக்குள்ளாக ஓடி சாரலிடத்தில், நீ சீக்கிரமாய் மூன்று படி மா பிசைந்து அப்பம் சுடு.
Brought him out and served.
அவைகளை அவன் கொண்டு வந்து அவர்களுக்கு அங்கே பரிமாறினான்.
While they were sitting there eating, they began to notice this man kept looking down towards Sodom.
அவர்கள் அங்கே உட்கார்ந்து புசித்துக் கொண்டிருக்கிற வேலைதானே, அவன் அங்கே கவனித்த காரியம் என்னவென்றால், அந்த மனிதன் சோதோமை நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தான்.
And he said, two of them, you remember, went down in Sodom. Two went to Sodom.
அவர்களிலே இரண்டு பேர் சோதோமை நோக்கி போனார்கள், இரண்டு பேர் சோதோமுக்கு போனார்கள்.
Please don't miss this. I'm referring to what Jesus said.
இதை காண தவறாதீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன்.
Two of them went to Sodom. To bring out Lot and what was ready to be brought out down there.
இரண்டு பேர் சோதோமுக்கு போய் லோத்தை வெளியே கொண்டு வரும்படியாய் போனார்கள். அங்கே ஆயத்தமாய் இருக்கிறதை வெளியே கொண்டு வரும்படியாக.
And them two went down there, went out and preached.
அந்த இரண்டு பேர் அங்கே சோதோமுக்கு போனார்கள், அங்கே போய் அவர்கள் பிரசங்கித்தார்கள்.
And there was one stayed back with Abraham, watched the sign he done.
ஆனால் அவர்களில் ஒருவர் அங்கே ஆபிரகாமோடு தங்கிவிட்டார், அவர் என்ன அடையாளத்தை செய்தார்?
They got a sign down there. There was the Sodomites were smitten blind.
அவர்களுக்கு அங்கே ஒரு அடையாளம் உண்டாயிருந்தது. அங்கே சோதோமை ஜனங்கள் தானே குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள்.
Preaching the gospel is always blinding to the unbeliever.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எப்போதுமே அவிசுவாசியின் கண்களை குருடாக்குகிறதா இருக்கிறது.
And notice what done.
இங்கே என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள்.
Now there's one stand back here and done a sign before Abraham.
அங்கே ஒருவர் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்று கொண்டுதானே அங்கே ஒரு அடையாளத்தை அவர் காட்டுகிறார்.
Now did you ever notice any historian? Follow the scriptures, follow the history.
சரித்திரத்தையோ வேத வாக்கியங்களையோ ஆராய்ந்து பார்க்கின்ற எந்த சரித்திரக்காரனானாலும் நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா?
There has never been a time in the church ages where a man ever went to the nominal churches out there in the world, out there in the denominations.
சபை காலத்திலோ உலகத்துல சபைகளின் மத்தியில் உள்ள கட்டப்பட்ட ஸ்தாபனங்களின் மத்தியிலும் இப்படி ஒரு மனுஷன் சுவிசேஷத்துடன் சென்றது உண்டா?
There's never been a man that is named in like Abraham, H-A-M, before. But today they got one, G-R-A-H-A-M. Right.
ஆபிரகாம், ஹாம் என்ற பெயர் முடிவுடன் இதற்கு முன்னர் எப்பொழுதாவது ஒரு மனிதன் வந்தது உண்டா? ஆனால் இன்றைக்கோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உண்டு. Graham, அது சரி.
Going down there, calling him out. Right. He's doing a wonderful job by Graham, Billy Graham.
அங்கே போய் அவர்களை வெளியே அழைக்கின்றது. அவன் ஒரு அற்புதமான வேலையை அதன் மூலமாய் செய்கிறான். Graham, Billy Graham.
God's servant. out there amongst the denominations, politicians and so forth, smashing at it.
தேவனுடைய ஊழியக்காரனாக ஸ்தாபனங்கள் அரசியல் இவைகளின் மத்தியில் அடித்து நொறுக்குகிறான்.
The other day when they wanted him to run for president, he flatly turned it down. God bless him for it.
அன்று நாள் அவரை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும்படியாக அழைத்த போது அவர் அப்படியே வேண்டாம் என்று நிராகரித்தார். அதற்காக தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக.
Well, them whiskey companies, he never got the first base as it would have been.
ஏன் அந்த விஸ்கி கம்பெனிகள் எல்லாவற்றினாலுமே அவன் முதல் படியை எடுத்து வைத்திருக்க முடியாது.
They'd have spent billions of dollars because he'd have put him out anyhow. Those cigarette companies and things like that.
இந்த சிகரெட் கம்பெனிகள் விஸ்கி கம்பெனிகள் தானே அநேக கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்து அங்கே அவரை தள்ளிவிட்டிருப்பார். ஏனென்றால் அவர் வந்தால் அவர்கள் யாவரையும் அவர் அங்கே இல்லாமல் பண்ணி போடுவார்.
See, he's out there as God's messenger to Sodomites. Exactly.
ஆருங்கள் அவர் அங்கே சோதோமி ஜனங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். சரியாக அதுவே.
But remember, there was one who stayed up there with Abraham.
Yes.
Another man.
ஆனால் நினைவிருக்கட்டும், அங்கே ஆபிரகாமோடு இன்னொரு மனிதன், வேறொரு மனிதன் அவனோடு தங்கி இருந்தார்.
Not them two went down there like a modern evangelist went down there to preach.
இன்றைக்கு இருக்கிறதானே நபியிலே சுவிசேஷங்கள் பிரசங்கிக்க போகிறார்களே அது போன்ற இரண்டு பேர் அல்ல.
Notice, there was one stayed up there, two went down that way, and one stayed here with Abraham.
கவனியங்கள், அங்கே ஒருவர் ஆபிரகாமோடு தங்கிவிட்டார், இரண்டு பேர் தானே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள்.
And the one who stayed with Abraham, give him a sign.
அந்த ஆபிரகாமோடு தங்கி இருந்த அந்த ஒருவர் தானே ஒரு அடையாளத்தை செய்தார்.
Now watch, his name had been Abram, and his wife had been Sarah.
கவனியங்கள், அங்கே அவருடைய பெயர் ஆபிராம், அவருடைய மனைவியின் பெயர் சாராய்.
Just a day or two before that, God had appeared to him and told him, I'm changing your name now from Abram to Abraham.
அதற்கு ஒன்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேவன் தாமே அவர்களுக்கு முன்பாக தோன்றி, நான் உங்கள் பெயர்களை மாற்றுகிறேன், ஆபிராம் அல்ல, நீ ஆபிரகாம்.
See, G-R-A-H-A-M is six letters, man.
அங்கே ஆங்கில எழுத்தின்படியாக G-R-A-H-A-M என்று சொல்லும் போது ஆறு அச்சரங்கள் அங்கே இருக்கிறது, மனிதன்.
But A-B-R-A-H-A-M is seven. Seven letters.
Yes.
H-A-M. Ending with the H-A-M.
ஆனால் ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு அச்சாரத்தின்படியாக பார்க்கும் போது ஏழு அச்சரங்கள் அங்கே இருக்கிறது.
Up here in the church spiritual, there was one up there to Abraham. And notice what he said.
இந்த ஆவிக்குரிய சபையான இந்த ஆபிரகாம் இடத்திலே அங்கே ஒரு மனுஷன் தானே அவனிடத்தில் வந்தார். அதை நீங்கள் கவனியுங்கள் என்று சொன்னார் என்று.
He said, Abraham, not Abram, Abraham. Where is thy wife? Not S-A-R-R-A, S-A-R-A-H. Where is thy wife, Sarah?
அவர் எங்கே அவனிடத்திலே ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என்று சொன்னார். உன்னுடைய மனைவியாகிய சாராய் அல்ல, சாராள் எங்கே என்று அவர் கேட்டார்.
Watch what he said. She's in the tent behind you.
கவனியங்கள், அவன் என்ன சொன்னான் என்று, உமக்கு பின்பாக இருக்கிற கூடாரத்திலே அவள் இருக்கிறாள் என்று சொன்னார்.
And he said, I'll visit you. I'm going to visit you.
அவர், நான் உன்னை சந்திக்க போகிறேன், நான் உன்னை சந்திக்கத்தான் போகிறேன் என்று சொன்னார்.
See that personal pronoun, the one according to the promise that he had made.
அங்கே பாருங்கள், தனிப்பட்ட பிரதிபெயர் நான். அங்கே ஒரு வாக்குத்தத்தை தானே அவரிடத்தில் அவர் பண்ணுகிறார்.
That was God.
அது தேவன்.
He said, I'm going to visit you.
அவர் சொன்னார், நான் உன்னை சந்திக்க போகிறேன் என்று.
And Sarah, in a way that we'd all understand, laughed up her sleeve to herself.
நாம் எல்லாரும் புரிந்து கொள்ற வண்ணமாகத்தானே சாராளானவர் தன் இருதயத்திலே அதை குறித்து அவர் நகைத்தாள்.
She said, me an old woman, 100 years old, my Lord, which was Abraham, old also, past time of life of that, as young folks.
அவள் சொன்னால், நான் என் வயதான மனைவியா, 100 வயதான என்னுடைய கணவனா, என் ஆண்டவனா. அதை ஆபிரகாம் அவள் சொன்னார்.
Said, well, we cannot have pleasures like that anymore. I'm old and he's old.
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று, எங்களால் இனி இன்பம் இருக்க முடியாது, நானும் வயதா சென்றவளா இருக்கிறேன், அவரும் வயது சென்றவர். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு இருக்க முடியாது, அப்படியானால் எப்படி இது எங்களுக்கு இருக்க முடியும் என்றால்.
And the man, God, in human flesh, said, why did Sarah laugh and doubt saying these things in the tent behind him?
அந்த மனிதன், தேவன் மாம்சத்தில் வந்தவராய், சாராள் ஏன் சந்தேகப்பட்டு இந்த காரியங்களை நிமித்தமாக நகைத்தாள், இங்கே பின்னாக எனக்கு பின்னால் இருக்கிற கூடாரத்திலே.
Now watch, if that is the same ministry that Jesus Christ had.
கவனியங்கள், இயேசு கிறிஸ்து இப்பேர்பட்ட ஊழியத்தை உடையவராய் இருந்தார் அல்லவா?
He looked out upon the audience and perceived their thought.
அவர் குழுமியுள்ள ஜனங்களை நோக்கி பார்த்து அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார்.
He told Peter who he was and what his father's name was. Yeah. Told Nathanael.
அவர் பேதுருவை பார்த்து அவன் யார் என்று அவனுடைய தகப்பனார் பெயர் யார் என்று சொன்னார். அதே விதமாக நாத்தானவே இடத்திலும்.
Told the woman at the well. When she said, he said, go get me a drink or bring me a drink.
கிணற்றண்டையிலே காணப்பட்ட அந்த ஸ்திரீ இடத்திலும் அவர் தாகத்துக்கு தா என்று கேட்டபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்.
She said, sir, it's not custom for you to talk to you Jews talk to Samaritans. We have no dealings with one another.
அவள் அவரிடத்தில், ஐயா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையே, இங்கே யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எந்த விதமான பழக்க வழக்கம் இல்லையே
என்றார்.
அவர் சொன்னார், நீ மட்டும் உன்னிடத்தில் பேசுகிறது யார் என்று அறிவாயானால் நீ அவரிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்டிருப்பாய் என்றார்.
The conversation went on. He said, go get your husband and come here.
இந்த விதமாக சம்பாஷணையா தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் போது அவர் சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார்.
She said, I have no husband.
அவள், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னார்.
He said, you've said well, for you've had five.
அவர், நீ நன்றாய் சொன்னாய், உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள்.
She said, sir.
அவள், ஐயா,
look at the difference between that and the priest of that day. That council living in the glare of another day.
இங்கே அந்த ஆசாரியர்கள் அந்த ஆலோசனை சங்கம் இன்னொரு காலத்தின் பொய்யான பிம்பத்தில் ஜீவிக்கின்ற இவர்களுக்கும் இவளுக்குள்ள வித்தியாசத்தை இங்கே நோக்கி பாருங்கள்.
They said this is the devil. They had to answer their congregation to something because it required that.
அவர்கள் அவரை பார்த்து இது பிசாசு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அவர்களுக்கு இருந்தபடினாலே.
But what did this poor little woman, that predestinated seed land in her heart?
ஆனால் இந்த ஏழை ஸ்திரியானவள் என்ன செய்தால் பாருங்கள், அவளுக்குள்ளாகத்தானே அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அவளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்தது.
She'd been sick and tired of that stuff. She went on the streets as a prostitute.
அவள் அந்த காரியங்களை குறித்து தானே மிகவும் சோர்ந்து களைத்து போயிருந்தாள். ஆனால் தெரு வீதியில தானே அவள் ஒரு விபச்சாரியாய் சென்று கொண்டிருந்தாள்.
But when she seen that, she said, sir, I perceive that you are a prophet.
ஆனால் அவள் அந்த காரியத்தை கண்டபோது அவள் சொன்னார், ஐயா, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றால்.
We haven't had one for 400 years. And we're told that when the Messiah cometh, that's the things that he'll do.
எங்களுக்கு 400 வருஷங்களாக தீர்க்கதரிசியாய் இருந்ததில்லை. ஆனால் ஒன்று நாங்கள் அறிவோம், மேசியா வந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று.
Oh my, that seed lay there jumped to life. What? It didn't need no interpreting.
Oh, என்ன, அங்கே ஆழத்தில் பதிவிருந்த அந்த வித்தானது ஜீவனுக்குள்ளாக குதித்தெழும்பினது. ஏன், அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை.
Jesus said, I'm he that speaks to you. That didn't need no interpreting.
இயேசு சொன்னார், உன்னிடத்தில் பேசுகிற நான் தானே அவர் என்றார். அதற்கு எந்த விதமான வியாக்கியானமும் தேவையில்லை.
He had done the miracle and it testified that he was that Messiah. A more record exactly what God had promised.
அவர் அந்த அற்புதத்தை செய்து தாம் தானே மேசியா என்பதை அங்கே அவர் எடுத்து காட்டினார். அங்கே இவை காரியங்களுக்கு எல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களுக்கு எல்லாம் அவர் அங்கே சாட்சியாய் பகன்றார்.
Lord your God shall raise a prophet like me, said Moses.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியில் எழுப்பி பண்ணுவார் என்று மோசே சொன்னான்.
What was it? A vindication of the scripture.
அது என்ன, வேத வார்த்தையின் ரூபகாரணமாக இருக்கிறது.
She ran to the city and said, come see a man who told me the things I've done. Isn't this the very Christ?
அவள் ஊருக்குள்ளே ஓடி போய், இங்கே வாருங்கள், ஒரு மனுஷனை நான் பார்த்தேன், அவனை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள்.
Isn't this him? He told me what I've done.
இவர் அவர் அல்லவா, நான் செய்த எல்லா காரியங்களும் எனக்கு அவர் எடுத்து சொன்னார்.
Now notice, Jesus, that was him up there in that man. At Teddy's back turned to the tent and told what Sarah was thinking about inside the tent.
தன்னுடைய முதுகுக்கு பின்னால் இருந்த கூடாரத்திலே சாராள் இருந்து கொண்டு தன் இருதயத்தில் என்ன சிந்தித்தாள் என்பதை எடுத்து சொன்ன அந்த மனிதன் அவரே இயேசு கிறிஸ்துவே என்பதை கவனியுங்கள்.
The word of God says in Hebrews the 4th chapter that he says this.
எபிரேயருக்கு நிருபம் 4 அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையானது இந்த விதமாய் சொல்லுகிறது.
The word of God is more powerful and sharper than a two-edged sword. Of cutting to the center of the marrow of the bone and a discerner of the thoughts and intents of the heart.
தேவனுடைய வார்த்தையான ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள இருந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்கனையும் ஊனியும் பெருக்கத்தக்கதாக உருவை குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
It's the word. And every time that a prophet came, he come with the word. Amen. And he was the word. For that age.
அது வார்த்தையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியானவன் ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த வார்த்தை அவனோடு கூட வருகிறது. அவன் தானே அந்த காலத்துக்கான வார்த்தையாக இருக்கிறான்.
What did he do? A prophesier who discerned the thoughts that was in the heart.
அவர் என்ன செய்கிறான்? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சிந்தனைகளை அவன்
வகையறுக்கிறான்.
அது இயேசு கிறிஸ்துவிலே நடந்தது. ஏனென்றால் அவர் தானே வார்த்தையின் முழுமையுமாய் இருந்தார்.
And Jesus said, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man.
இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதோமின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று.
The Spirit of God would come upon the earth in a form of human beings.
ஒரு மனுஷீக உருவத்தில் தேவனுடைய ஆவியானது பூமியின் மேல் வரும்.
God manifested in human flesh.
Hallelujah.
Yes. Amen. Do you see it?
Amen.
தேவன் மனித மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென். உங்களால் அதை காண
முடிகின்றதா?
சோதோமில் மனித மாம்சத்தில் தேவன் செய்த அதே காரியங்களை மீண்டும் செய்வார்.
Remember, they were waiting for a promised son. And right after that, the promised son came.
நினைவிருக்கட்டும், அவர்கள் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட குமாரன் வர காத்திருந்தார்கள். சரியாக இதற்கு பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வந்தார்.
That was the last sign that Sodom and Abraham's group saw before the promised son arrived. Did you notice that?
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாமின் குழுவும் சோதோமும் கண்ட கடைசி அடையாளம் அதுவே. அது நீங்கள் கவனித்தீர்களா?
And now the church spiritual has come to that hour.
இப்பொழுது ஆவிக்குரிய சபையானது அந்த வேளைக்கு வந்துவிட்டது.
Somebody said, Brother Branham, did you say that was God?
சிலர், சகோதரர் பிரண்ணம், அது தேவன் என்று நீர் சொல்லுகின்றீரா என்று கேட்கிறார்கள்.
The Bible said it was God. It don't need no interpreting.
வேதம் சொல்லுகிறது அது தேவன் என்று. இதற்கு ஏதும் வியாக்கியானம் தேவையில்லை.
He's Elohim. That's what Abraham called him. Any Bible reader knows that.
அவர் எலோஹிமாக இருக்கிறார். ஆபிரகாம் அவரிடம்தான் அவரை அழைத்தான். எந்த ஒரு வேதம் வாசிக்கும் யாவருக்கும் அது தெரியும்.
Elohim, the all sufficient one.
எலோஹிம் எல்லாவற்றையும் தன்னில் தானே கொண்ட ஒருவர்.
He was the first, the last, the beginning, the end. Elohim.
அவரே முந்தினவரும் பிந்தினவரும் தொடக்கமும் முடிவுமானவராய் இருக்கிறார். எலோஹிம்.
Abraham called him Elohim.
ஆபிரகாம் அவரை எலோஹிம் என்று அழைத்தான்.
God in capital letters in Hebrew, Elohim, just like in the beginning, God, Elohim.
எபிரே பாஷையில் பெரிய எழுத்துக்களில் தேவன் என்று உள்ளது. எலோஹிம், ஆதியிலே இருந்தது போன்று தேவன். எலோஹிம்.
He was Elohim manifested in human flesh, wearing human clothes, eating human's food. Amen.
மனித ஆடைகளை அணிந்து கொண்டு மனித ஆகாரத்தை புசித்துக் கொண்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட எலோஹிமாக அவர் இருந்தார். ஆமென்.
A sign that in the last days that God will appear again among his people in human flesh.
Hallelujah.
Amen.
தேவன் ஜனங்கள் மத்தியில் மனித மாம்சத்தில் இந்த கடைசி நாட்களில் தோன்றுவார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆமேன்.
Jesus said, the works that I do shall you do also.
இயேசு, நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றும்.
As it was in the days of Sodom, so shall it be at the coming of the Son of Man.
சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்றும் சொன்னார்.
Amen. That don't need no interpreting. It needs manifestation. That's what it means.
ஆமேன். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அதற்கு நிறைவேறுதல் தான் அவசியமாக இருந்தது. அதுதான் அதற்கு தேவை.
Amen. Do you believe that? Let's bow our heads.
Amen. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தலைகளை வணங்குவோம்.
Our Heavenly Father, we give to you that promise tonight that you said these things. You promised them.
எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வாக்குத்தத்தை உம்முடையே தருகிறோம். நீரே அவைகளை கூறினீர். நீர் அவைகளை வாக்கு பண்ணினீர்.
There's no one can make your word live but you.
உம்முடைய வார்த்தையை உம்மாலே அன்றி வேறொருவராலும் ஜீவிக்க செய்ய முடியாது.
You said, let there be light, and there was light. No one has to interpret that. It was manifested.
வெளிச்சம் உண்டா கடவுது என்றீர். வெளிச்சம் உண்டானது. இது யாரும் வியாக்கியானப்படுத்த தேவையில்லை. அது அப்படியே சம்பவித்தது.
As we quoted Isaiah the prophet, a virgin shall conceive. She did.
நாங்கள் குறிப்பிட்டபடி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். கன்னிகை கர்ப்பவதியானால்
doesn't need any manifestation. She did it. That's what happened.
ஒரு வியாக்கியானம் இதற்கு தேவையில்லை. அவள் கர்ப்பமானால் அதுதான் சம்பவித்தது.
You said when he came to be born in Bethlehem.
அவர் வரும்போது அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று நீர் சொன்னீர்.
Out of Bethlehem, Judea, art thou not the least among all the princes of Judah, of Israel? But out of thee shall come the ruler of my people.
யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்.
The things that he was doing, what he would cry at the cross, how he'd be condemned, pierced his feet and his hands.
அவர் என்ன செய்வார் என்றும், சிலுவையின் மீதில் என்ன கூறுவார் என்றும், அவர் எப்படி குற்றப்படுத்துவார் என்றும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் ஊடுருவும் என்றும் அறிவித்தீர்.
He was wounded for our transgressions and bruised for our iniquity. Chastisement of our peace upon him, with his stripes we were healed.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
How that David said, I'll not leave his soul in hell, neither will I suffer his holy one to see corruption.
தாவீதும் கூட என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஓட்டீர் என்று கூறினான்.
And on the third day, before the 72 hours could set in to corrupt his body, the word of God said he'll raise up.
மூன்றாம் நாளில் அழிவான சரீரத்தை தொடும் 72வது நேரத்திற்கு முன்பே அவர் உயிரோடு எழும்புவார் என்று உம்முடைய வார்த்தை கூறிற்று.
They said they stole his body away. They still believe it. But we believe, Lord, your word.
அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதை இன்னும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
It was manifested. Jesus Christ raised up. And he said, Although I am with you always, even to the end of the world. We believe that you're here tonight. We believe that you're just as much Jesus Christ tonight, here as you ever was. And you're only looking for eyes, arms, legs, mouth, souls, bodies that you can use to manifest yourself.
கண்களும் கைகளும் கால்களும் வாய்களும் ஆத்துமாக்களும் சரீரங்களையும் எடுத்து உபயோகப்படுத்தி உம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியாக அவைகளை மட்டும் நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர்.
God sanctify us tonight that we might see the living Jesus Christ living among us.
ஜீவிக்கின்ற இயேசு எங்கள் மத்தியிலே ஜீவிக்கின்றதை நாங்கள் காணும்படியாக தேவனே எங்களை சுத்திகரியும்.
Let him come.
அவர் வரட்டும்.
Then will come to pass like the hunger of those Greeks who came that day and said, Sir, we would see Jesus.
அந்த நாளிலே தாகமுள்ள கிரேக்கர்கள் வந்து ஐயா நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னது போன்றதானே அப்பொழுது நிறைவேறுதலுக்கு வரும்.
And they got to see him. Oh, what a thrill it must have been when they looked upon him.
அவர்கள் அவரை பார்த்தான் ஆக வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது என்ன ஒரு உணர்ச்சி அடைந்திருப்பார்கள்.
God, you're the same today. And you promised that if we hungered, we could see you.
தேவனே, இன்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். காண வேண்டும் என்ற பசி எங்களுக்கு இருக்குமானால் காண்போம் என்று நீர் வாக்களித்துள்ளீர்.
A little while and the world won't see me, the unbeliever, but yet ye shall see me, for I'll be with you, even in you, to the end of the world.
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. அவிசுவாசிகள், நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்றீர்.
We know that you're the same yesterday, today, and forever.
நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம்.
Lord, the words has been said, it's been written, now let it be done for the glory of God to show that he keeps his word. Amen.
கர்த்தாவே, வார்த்தையானது உரைக்கப்பட்டாயிற்று, எழுதப்பட்டாயிற்று. தேவனுடைய மகிமைக்காக அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார் என்பதை காட்டும்படியாக இப்பொழுது அது நிறைவேறட்டும். ஆமேன்.
God bless you. I'm going to call a prayer line.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெப வரிசை அழைக்க போகிறேன்.
I believe Billy said to give out prayer cards 1 to 100 or something like that. He isn't here just now.
1 to 100 எண்கள் முடிவுள்ள ஜெப அட்டைகளை கொடுக்க போவதாக பில்லி கூறினான் நினைக்கிறேன். அவன் இப்பொழுது இங்கில்லை.
What is a prayer card number? Somebody look on your back. It'll be a number and a letter A B C D.
ஜெப அட்டையின் எண் என்ன? யாராவது ஒருவர் உங்கள் அட்டையின் பின்புற நோக்குங்கள். அதில் ஒரு எண்ணும் A B C D போன்ற அச்சரம் ஒன்றும் எழுதப்பட்டிருக்கும்.
What is it? A, all right.
அது என்ன? ஏவா? சரியா?
Let's have A number 1, 2, 3, 4, 5. Just start standing up like this.
இப்பொழுது நாம் A வரிசையில் 1, 2, 3, 4, 5 இங்கு வந்து நில்லுங்கள்.
A number 1, number 2, number 3, number 4.
A number 1, number 2, number 3, number 4.
4, I didn't see it stand up. Prayer card number 4.
4, அந்த என்னுடையவர் நிற்பது நான் காணவில்லையே. ஜெப அட்டை நம்பர் 4.
1, 2, 3. Maybe they can't get up. If they can't, somebody look at your neighbor's card. He may have a card he can't stand up.
1, 2, 3. ஒரு கால் அவர்களால் எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் ஜெப அட்டையை பாருங்கள். அவர்கள் அந்த அட்டை வைத்திருந்து எழுந்து நிற்க முடியாமல் இருக்கலாம்.
Quickly now, there it is. 4, 5. Prayer card number 5.
சீக்கிரமாக. அது அவர். 4, 5. ஜெப அட்டை நம்பர் 5.
6, 7, 8. 9, 10, 11, 12.
ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு.
Just start coming up here now as your numbers are called.
உங்கள் நம்பரை கூப்பிடும் போது இங்கு வர தொடங்குங்கள்.
Number 1 2 3 just come right out this way.
நம்பர் 1 2 3 இந்த பக்கம் வாருங்கள்.
Prayer card number 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Just take your places.
ஜெப அட்டை நம்பர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கு வந்து உங்கள் இடங்களில் வரிசையாக நில்லுங்கள்.
11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25
பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து.
If there's anybody came, I see a young man in a wheelchair back there. If your number's called, son, and if you can't get, well, just hold your hand. We'll see if you get here.
யாருக்காகலும் எழுந்திருக்க முடியவில்லை என்றால் பின்பாகத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் ஒரு வாலிபனை நான் காண்கிறேன். மகனே, உன் நம்பர் கூப்பிட்டு உன்னால் இங்கு வர முடியாவிட்டால் உன் கையை மாத்திரம் உயர்த்தி அப்பொழுது நாங்கள் உன்னை இங்கே கொண்டு வருவோம். புரிகின்றதா?
How many in here doesn't have a prayer card and yet you're sick? I see your hands anywhere.
வியாதியாய் உள்ளவங்கள் எத்தனை பேருக்கு ஜெப அட்டை இல்லை? எங்கிருந்தாலும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள், பார்க்கலாம்.
இங்கே
ஒருவர் இருக்கிறார், உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
Do you believe while they're getting them together, do you believe this, that he's the same yesterday and forever?
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, அவர்களை அவர்கள் ஒன்று சேர்க்கும் நேரத்தில் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
How many watch these ministers? Doesn't the scripture say today, brethren, that he is a high priest that can be touched by the feeling of our infirmities? Yes. Is that right?
Amen. உங்களில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள்? இந்த போதகர்களை கவனியுங்கள் சகோதரரே. நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் அவர் என்று வேத வாக்கியம் இன்று எடுத்திருக்கிறது அல்லவா? அது சரியா?
How many please that raise your hand?
அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
He's a high priest that can be touched by the feeling of our infirmities.
நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியரே அவர்.
Then if the Bible says he's the same yesterday and forever, how many believe that?
அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றதை உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
Then how would he act today?
அப்படியானால் இன்றைக்கு அவர் எப்படி கிரியை செய்வார்?
He'd have to act like he did yesterday. Is that right?
நேற்று அவர் எவ்விதம் கிரியை செய்தாரோ அப்படியே இன்றும் அவர் கிரியை செய்ய வேண்டும். அது சரியா?
Where is he at tonight? Sitting on the right hand of the majesty, his body, the Holy Spirit is here in the building to make him known.
இன்றிரவு அவர் எங்கு இருக்கின்றார்? மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரோ தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள இக்கட்டிடத்திற்குள் இருக்கிறார்.
Notice. Now look. What happened when somebody touched his garment back there, a woman one day?
கவனியுங்கள், இங்கே பாருங்கள். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது என்ன நேர்ந்தது?
She didn't have a prayer card, we'd say, but she touched his garment.
அவளிடம் ஜெப அட்டை எதுவும் இல்லை, ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள்.
And when she touched his garment, Jesus turned around and said, "Who touched me?"
அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்றார்.
Peter rebuked him and said, "Why, Lord, that doesn't sound just sensible like."
பேதுரு அவரை கடிந்து கொண்டான். ஆண்டவரே, அது அவ்வளவு புத்தியுள்ளதாக தென்படவில்லையே.
Why, everybody's trying to touch you. Why say, "Who touched me?"
ஏன் எல்லாருமே உம்மை தொடுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள், அப்படி இருக்க என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றீரே என்றான்.
He said, "But I perceive that I got weak." How many knows that?
அவர், நான் பலவீனமாக ஆனதை அறிந்திருக்கிறேன் என்றார். அது எத்தனை பேருக்கு தெரியும்?
Virtue, which means strength, went from me.
என்னிடத்திலிருந்து வல்லமை, அதாவது பேலன், புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
I got weak. Somebody touched me with a different kind of a touch.
நான் பலவீனம் அடைந்தேன், யாரோ ஒரு வித்தியாசமான தொடுதலினாலே தொட்டார்கள்.
And he turned around, looked to the audience until he found where that channel of faith.
அவர் திரும்பி ஜனக்கூட்டத்தை பார்த்து அந்த விசுவாசத்தின் வாய்க்காலை கண்டுபிடித்தார்.
Everybody was putting their arms down, "Oh, Rabbi, we believe you in all this."
அங்கிருந்த எல்லோருமே அவர்கள் கைகளை அவர் தோளின் மீது போட்டு, "ஓ ரபி, நாங்களுமே விசுவாசிக்கிறோம்" என்றெல்லாம் கூறினார்கள்.
But there was somebody who really believed it.
ஆனால் அங்கிருந்த யாரோ உண்மையாகவே விசுவாசித்தார்கள்.
And she touched his garment and believed that she was healed. Because she said in her heart, if she could do it, that's what would happen.
அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகமடைந்து விட்டதாக விசுவாசித்தாள். ஏனெனில் அவிதம் செய்ய முடிந்தால் அவள் சுகமடைவாள் என்று தன் இருதயத்தில் எண்ணினாள்.
He turned around, looked upon the audience till he found her, and he said, told her her blood issue had stopped. and she was healed. Is that right?
அவர் திரும்பி அவரை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜனங்களை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் அவளுடைய பெரும்பாடு நின்று போனது என்றும் அவள் சுகமாகி விட்டாள் என்றும் அறிவித்தார். சரியா?
Now that's what he did in the audience of the people.
அந்த ஜனங்கள் மத்தியில் அம்முறையில் தான் அவர் நடந்து கொண்டார்.
Now I'm claiming that he is not dead. He's just as much alive today as he ever was.
அவர் மரித்து விடவில்லை என்று நான் உறுதி கூறுகின்றேன். அவர் எப்பொழுதும் போல இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார்.
And the Bible said Jesus said himself as it was in the days of Sodom so shall it be in the coming of the son of man.
சோதோமினாக்கி நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று இயேசு கூறினதாக வேதம் உரைக்கின்றது.
Now look, no matter what kind of a gift that God has up here, there's got to be one down there too to respond to it.
கவனியுங்கள், தேவன் எத்தகைய வரங்களை இங்கே கொண்டிருந்தாலும் அதற்கு பதிலளிக்க ஏதாவது ஒன்று ஜனங்களிடையேயும் இருக்க அவசியமாய் உள்ளது.
He went into a city. The Bible said there's many things he cannot do because of their unbelief. Is that right?
அவர் ஒரு பட்டணத்திற்கு சென்றதாகவும் அங்கிருந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக காரியங்களை செய்ய முடியவில்லை என்றும் வேதம் கூறுகின்றது. அது சரியா?
Same thing today. You've got to believe him. You just got to believe him. That's the only way you can.
இன்றைக்கும் அதுபோன்றே உள்ளது. நீங்கள் அவர் பேரில் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அவரை விசுவாசிப்பது அவசியம். நீங்கள் அவரை வெறுமன விசுவாசிக்க வேண்டும். அந்த ஒரு வழி மாத்திரமே உள்ளது.
Is a prayer line ready? Now, everybody revered for just about 10 minutes.
ஜெப வரிசை ஆயத்தமாய் உள்ளதா? அடுத்த 10 நிமிடங்களுக்கு எல்லாரும் பயபக்தியாயிருங்கள்.
Don't worry, get through that. I got about 25 or 30 standing there.
என்னால் அங்கு வர இயலுமோ என்று எனக்கு தெரியாது. சுமார் 25 அல்லது 30 பேர் அங்கு நின்று கொண்டிருக்கின்றனர்.
But in the prayer line, each one of you out there in the prayer line that knows that I am a stranger to you and I don't know nothing about you, raise up your hand. Each one in the prayer line.
இந்த ஜெப வரிசையில் நின்று கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் அறிமுகம் இல்லாதவன் என்று நீங்கள் அறிவீர்கள். உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அது உண்மையானால் கை உயர்த்துங்கள். ஜெப வரிசையில் நின்று கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இங்குள்ள மற்றவர்கள் உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அறிந்திருக்கிறவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
Now here's what I'm trying to say, friends. See? Now here it is.
பாருங்கள் நண்பனே, இதுதான் நான் கூற முயல்கிறேன். இதுதான் அது.
All these ministers up here on the platform.
மேடையின் மேல் உள்ள அத்தனை போதகர்களும்.
And Christ made this promise. See? It's been written.
கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தை செய்திருக்கிறார். அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது.
When was it to come to pass? In the last days, just before the coming of the Lord. Is that right? It was to come to pass then.
அது எப்பொழுது நிறைவேறும்? கடைசி நாட்களில், கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பு. சரியா? அப்பொழுதுதான் அது நிறைவேறும்.
Now that's the word that's prophesied today.
இன்றைக்காக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ள வார்த்தை அதுவே.
Not Luther's light, not Wesley's light, and not even the Pentecostal light. It's on up the road now.
லூத்தரின் வெளிச்சம் அல்ல, வெஸ்லியின் வெளிச்சம் அல்ல, பெந்தேகோஸ்தரின் வெளிச்சமும் கூட அது இல்லை. அது வீதியின் மேலே சென்று விட்டது.
Now Luther's all right, Methodist's all right, Baptist's all right, all of them Pentecostal, fine.
இப்பொழுது லூத்தருடையது சரிதான், மெத்தடிஸ்டுடையது சரிதான், பாப்டிஸ்டுடையது சரிதான், பெந்தேகோஸ்தரினுடையது அருமையானது.
There's all kinds sitting here tonight. It ain't the individuals.
எல்லா ரகங்களும் இன்றிரவு இங்கு உள்ளனர். அது தனிப்பட்ட நபர்களை அல்ல.
What if you could never tell a Methodist anything about Luther because he believes in sanctification and Luther don't? See?
நீங்கள் ஒரு மெத்தடிஸ்டும் லூத்தரை பற்றி ஒன்று கூற முடியாது. ஏனெனில் அவன் பரிசுத்தமாக்கப்படுதலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். லூதரன் அதை விசுவாசிப்பதில்லை. பாருங்கள்.
You never tell Pentecost and sanctification is all of it. He's seen the restoration of the gifts. He ain't going to believe that. No, he's got more than that.
பெந்தேகோஸ்தரிடம் நீங்கள் பரிசுத்தமாக்குதல் போன்ற காரியங்களை குறித்து கூற முடியாது. ஏனெனில் அவர்கள் வரங்கள் புதுப்பிக்கப்படுதலை கொண்டுள்ளனர். அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். இல்லை, அதை காட்டிலும் அதிகமானதை அவர்கள்
பெற்றிருக்கிறார்கள்.
பாருங்கள், அதுதான் நமக்கு இருந்த கடைசி சபை காலம். இதற்கு பிறகு வேறு சபை காலம் இருக்காது என்று வேதம் கூறுகின்றது.
But there's to be a gathering of the people. See? And here we are.
ஆனால் ஒரு சிறு கூட்டம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். பாருங்கள், அதுதான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம்.
Now remember the last sign.
கடைசி அடையாளம் என்ன என்பதை நினைவு கூறுங்கள்.
Are we people looking for a promised son? Raise up your hand.
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்நோக்கி இருக்கும் ஜனங்கள் நாம். உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
Do you believe you are the seed of Abraham by being in Christ? Raise up your hand.
கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் நீங்கள் ஆபிரகாமின் வித்துக்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
Then seed of Abraham, receive your sign.
அப்படியானால் ஆபிரகாமின் வித்தே, உன்னுடைய அடையாளத்தை ஏற்றுக்கொள்.
It isn't out in Babylon. It isn't out there in the denominational world. It's here among you. Those who are not in that mess out there. Believe it.
அது எங்கோ பாபிலோனில் இல்லை, அது ஸ்தாபன உலகத்தில் இல்லை, அது இங்கே அந்த குழப்பத்தில் இல்லாத உங்கள் மத்தியில் இருக்கின்றது. அதை விசுவாசியுங்கள்.
Here's a woman. She's a total stranger to me. Somewhere around the same age. I never seen a woman in my life.
இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் எனக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாதவள். ஏறக்குறைய என் வயது, என் ஜீவியத்தில் அவளை நான் கண்டதே இல்லை.
If I could heal that woman, I would do it if she's sick.
அவளுக்கு வியாதி இருக்குமானால், அவளுடைய வியாதியை என்னால் சுகப்படுத்த முடியுமானால் நான் சுகப்படுத்துவேன்.
I don't know nothing about her. You see her raise her hand a few minutes ago? I never seen her. She's just a woman standing there.
அவளை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் தன் கையை உயர்த்தினதை நீங்கள் கண்டீர்களா? அவளை நான் கண்டதே இல்லை. அவள் வெறுமனே அங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு ஸ்திரீ.
Today they come out here and got a bunch of prayer cards, mix them all up and give them to the people.
இன்று அவர்கள் ஜெப அட்டைகளை கொண்டு வந்து அவர்களை ஒன்றாக கலக்கி ஜனங்களுக்கு கொடுத்தார்கள்.
One got number 1 here, number 10 back there, number 15, number 7, number just like that. They're all mixed up right before you every day.
நீங்கள் ஒருத்தருக்கு நம்பர் ஒன்றும் பின்னால் உள்ளவர்களுக்கு நம்பர் 10, நம்பர் 15, நம்பர் 7 இப்படியாக அவை கலந்துள்ளன. ஒவ்வொரு நாளும் உங்கள் முன்னிலையில் அவை இவ்விதமே கலந்து கொடுக்கப்படுகின்றன.
And when they call, they just call all around from everywhere. See?
அவர்களை நாங்கள் கூப்பிடும் போது அவர்களை எல்லா இடங்களிலிருந்து கூப்பிடுகிறோம். புரிகின்றதா?
And I don't even have to have a prayer card. Just sit there and believe.
உங்களுக்கு ஜெப அட்டை அவசியம் கூட இல்லை. அங்கு உட்கார்ந்து கொண்டு விசுவாசித்தால் மாத்திரம் போதும்.
Why can't pinch yourself tonight? Find out the hour we're living in.
உங்களை தட்டி எழுப்பி நீங்கள் வாழும் மணி நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள்.
It's just about over, too, friend. Just about over.
புரிகின்றதா நண்பனே? அது ஏறத்தாழ முடிந்து விட்டது. மூடியும் தருணத்தில் உள்ளது.
Now, if the God of Abraham raised up Jesus Christ from the dead, and that Jesus promised that in the last days the same signs that Abraham did.
ஆபிரகாமின் தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இருந்தால், ஆபிரகாமின் காலத்தில் இருந்த அதே அடையாளம் கடைசி நாட்களில் காணப்படும் என்று அந்த இயேசு வாக்களித்திருக்கிறார்.
At the angel which was God in human flesh done before Abraham, just before the promised son arrived, Jesus said the same thing would take place today.
அந்த தூதன், அது மாம்சத்தில் தோன்றிய தேவன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு ஆபிரகாமின் முன்னிலையில் இந்த அடையாளத்தை காண்பித்தார். இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கும் என்று இயேசு கூறினார்.
Now we see the atomics and the denominations and all those in the mess that they're in.
நாம் அணுகுண்டுகளையும் ஸ்தாபனங்களையும் எல்லாவற்றையும் அவர்களில் உள்ள குழப்பங்களையும் காணுகின்றோம்.
We see a Billy Graham down there and Oral Roberts and all them people out there.
பில்லி கிரஹாமும் ஓரல் ராபர்ட்ஸும் அங்கிருக்கின்ற ஜனங்கள் யாவரையும் காண்கின்றோம்.
The Pentecostal messenger and the denominational messenger down in there, we see all that going on, carrying out the sign.
ஒருவர் பெந்தேகோஸ்தினின் தூதுவர், மற்றவர் ஸ்தாபனங்களின் தூதுவன். தூதுவன் அங்கிருப்பதையும் நடக்கின்ற காரியங்களையும் அவர்கள் அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதையும் நாம் காண்கின்றோம்.
Billy Graham, a theologian to the dot, what the denomination believes in.
ஸ்தாபனங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளவற்றில் பில்லி கிரஹாம் ஒரு முற்றிலுமான வேத பாண்டித்யம் பெற்றவர்.
Oral Roberts, a healer to the dot, just exactly what the Pentecost.
Oral Roberts, தெய்வீக சுகம் அளிப்பவர், சரியாக அப்படியே பெந்தேகோஸ்தினர்.
But look here, there's something else promised to the seed of Abraham.
இங்கு பாருங்கள், ஆபிரகாமின் சந்ததிக்கு வேறு ஏதோ வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளது.
There they are down in the mix of denominations.
அவர்கள் இருவரும் ஸ்தாபனங்களின் மத்தியில் இருக்கின்றனர்.
There's something out of the denominations supposed to happen. Amen. Gathering the people. We'll leave it go for tomorrow night.
ஆனால் ஸ்தாபனங்களுக்கு புறம்பாகவும் நடக்க வேண்டும். அதுதான் ஜனங்கள் ஒன்றாக கூடி சேர்க்கப்படுவது. அந்த நாளை இரவு வரை நிறுத்திக் கொள்வோம்.
Watch. I don't know that woman. I turn my back to her.
கவனியுங்கள், இந்த ஸ்திரீயை எனக்கு தெரியாது. அவளிடம் என் முதுகை திருப்பிக் கொள்கிறேன்.
If the Lord God will say something to that woman, maybe it's domestic, maybe it's financial, maybe it's sick. I don't know. She'll know what's the truth or not.
தேவனாகிய கர்த்தர் அவளிடம் ஏதாவது கூறினால், அது குடும்ப சம்பந்தமானதோ அல்லது பண சம்பந்தமாகவோ இருக்கலாம், அல்லது அது வியாதியாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது உண்மையா இல்லையா என்பதை அவள் அறிவாள்.
If he'll do the same thing tonight that he did then, would you believe the God of Jesus Christ promised to be here in the last days?
அன்று செய்ததையே இன்றும் அவர் செய்வாரானால் இயேசு கிறிஸ்து கடைசி நாளுக்கென வாக்களித்த தேவன் இங்கிருக்கிறார் என்பதை விசுவாசிப்பீர்களா?
How many believe that we're living like in Sodom when the whole world's gone into a sodomite condition?
முழு உலகமும் சோதோமின் நிலைமையை அறிந்திருக்கும் போது சோதோமில் இருந்த நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீர்கள்?
How many believe what I've told you tonight's the truth?
இன்றிரவு நான் உங்களிடம் கூறியது சத்தியம் என்று உங்களில் எத்தனை பேர் நம்புகின்றீர்கள்?
Then children and seed of Abraham, believe God.
அப்படியானால் பிள்ளைகளே, ஆபிரகாமின் சந்ததியாரே, தேவனை விசுவாசியுங்கள்.
I sort of get it out of your mind that I'm trying to say something to the woman, looking her in the face, or get all the things about telepathy or whatever you want to know.
அப்படியானால் நான் அந்த ஸ்திரீயின் முகத்தை நோக்கி மனோதத்துவ வசியத்தின் மூலம் அல்லது நீங்கள் எப்படி அழைக்க விரும்பினாலும் சரி, நான் அவளை குறித்து அறிந்து கொண்டேன் என்னும் எண்ணம் உங்கள் மனதிலிருந்து அகன்றுவிடும்.
Anybody that knows about telepathy should have better sense than that.
மனோதத்துவ வசியத்தை பற்றி அறிந்திருக்கிறவர்களுக்கு அது அதனால் இல்லை என்றும் மேலான அறிவு உண்டாயிருக்கும். புரிகின்றதா?
Did you ever see a telepathist preaching the gospel? Did you ever see a spiritualist preaching the gospel? Doing signs and wonders proclaiming Jesus Christ the same? No.
மனோதத்துவ வசிய நிபுணர் சுவிசேஷ பிரசங்கம் செய்வதை நீங்கள் இதுவரை கண்டதுண்டா? மரித்தவர்களுடன் ஆவியுடன் தொடர்பு கொண்டுள்ளவர்கள் யாராயிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று அறிக்கை செய்ததை நீங்கள் இதுவரை கண்டதுண்டா? இல்லை. பாருங்கள், அது ஜனங்கள் மனதில் எழும் வெறும் கருத்துக்கள். பாருங்கள், அவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அவர்கள் குருடராக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா? அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அது சரியா?
Heady, high-minded lovers of pleasure more than lovers of God, truce breakers, false accusers, incontinent, despisers of those that are good, having a form of godliness but denying the power thereof.
துணிகரமுள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவப்பிரியராய் இராமல் சுகபோக பிரியர், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், நல்லவரை பகைக்கிறவர்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்கள்.
Didn't Jesus say in St. Matthew 24:24 that the two spirits in the last days would almost deceive the very elected if it was possible?
இந்த இரு ஆவிகளும் மிக அருகாமையில் இருந்து கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கும் என்று மத்தேயு 24:24 இயேசு கூறவில்லையா?
But it is impossible. They were in God's thoughts at the beginning. They're part of God.
ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவது என்பது கூடாத காரியம். தொடக்கத்திலேயே அவர்கள் தேவனுடைய சிந்தையில் இருந்தவர்கள். அவர்கள் தேவனின் பாகமாய் இருக்கின்றனர்.
Our God of Abraham, Isaac and Jacob, let it be known tonight that I'm telling the truth about you. It's you, Lord.
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, நான் உண்மை குறித்து உண்மையை உரைக்கிறேன் என்பதை இங்குள்ளவர்கள் இன்றிரவு அறிந்து கொள்ளட்டும். அது நீர் ஆண்டவரே.
Humbly, let your servants be able to get their own thoughts out of the way that you could use our bodies for your glory. In Jesus' name, the Son of God, Amen.
எங்கள் சரீரங்களை உமது நாமத்தின் மகிமைக்காக நீர் உபயோகிக்க உமது ஊழியக்காரர்கள் தங்கள் சொந்த சிந்தனைகளை தாழ்மையுடன் புறம்பே தள்ளிவிட அருள் புரியும். தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
What is a gift? Not something you take and chop and turn. No, no.
வரம் என்பது என்ன? எதையோ எடுத்து அதிலிருந்து வெட்டி எடுத்து உண்டாக்குவதல்ல. இல்லை இல்லை.
It's knowing how to get yourself out of the way that God can use you.
தேவன் உங்களை உபயோகப்படுத்த உங்களை நீங்கள் எப்படி வழியிலிருந்து ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதே அது.
A gift is only getting yourself out. Then God uses.
உங்களை நீங்கள் ஒதுக்கி விடுவது வரம். அப்பொழுது தேவன் உங்களை உபயோகிப்பார்.
The lady behind me is going to die right away if she isn't healed.
எனக்கு பின்னால் உள்ள இந்த ஸ்திரீ சுகம் பெறாவிட்டால் இப்பொழுதே மரித்து போவாள்.
The lady behind me has just been prayed for by another man recently.
அவளுக்கு சமீபத்திலே வேறொரு மனிதன் ஜெபம் செய்திருக்கிறார்.
She's got cancer. The cancer is in her breast and also in her lungs.
அவளுக்கு புற்றுநோய் உள்ளது. அது அவளுடைய மார்பகத்தையும் சுவாசகோசத்தையும் பாதித்துள்ளது.
She was just recently prayed for and she's trying to accept it by faith that she's healed. That's thus saith the Lord.
சமீபத்தில் அவளுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அவள் சுகமடைந்து விட்டாள் என்று விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்ள அவள் முயன்று கொண்டிருக்கிறாள். அது கர்த்தர் சொல்லுகிறதாவது.
If it's right, raise your hand to the audience.
ஸ்திரீயே, அது உண்மையா? அது உண்மையானால் உன் கையை இங்கு குடுமி உள்ளவர்களுக்கு முன்பாக ஆட்டு.
The God of Abraham still lives.
ஆபிரகாமின் தேவன் இன்னமும் ஜீவிக்கிறார்.
All right, go believe what you believe and you'll get well.
No, 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 no.
Amen.
சரி நீ விசுவாசித்துக் கொண்டிருப்பதே விசுவாசி நீ சுகம் பெறுவாய். Amen.
You believe? You say, what about the audience?
நீ விசுவாசிக்கின்றாயா? சபையோளை குறித்து என்ன என்று நீ சொல்லலாம்.
This woman sat near the on the end of the row, second lady right there.
இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ வரிசையின் கடைசியில் இரண்டாவது ஸ்திரீ.
When I turned around just there, I seen something. A thing around her arm, blood pressure pumping. She's got high blood pressure.
நான் திரும்பின போது ஏதோ ஒன்று கண்டேன். அவளுடைய கரத்தை சுற்றி ஏதோ ரத்த அழுத்தம் அங்குள்ளது. அவளுக்கு உயர்ந்த ரத்த அழுத்தம் இருக்கின்றது.
Is that right, lady? Raise up your hand. If you believe, your blood pressure will go down.
ஸ்திரீயே, அது சரியா? உன் கையை உயர்த்து. நீ விசுவாசித்தால் உன் ரத்த அழுத்தம் குறைந்துவிடும்.
The God of Abraham is still on the scene. He's just exactly what it was. The word of God for this day.
ஆபிரகாமின் தேவன் இப்பொழுதும் காட்சியில் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இருந்தது போல இன்றைக்கும் இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார்.
How do you do? You believe now? Have faith in God.
உனக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது? நீ இப்பொழுது விசுவாசிக்கின்றாயா? தேவனிடத்தில் விசுவாசமாயிரு.
Seem to be just a child. God knows your heart, young lady. I don't.
நீ ஒரு குழந்தையை போன்ற சாபமுடையவள் வாலிப பெண்ணே. உன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது.
You believe God's able to reveal to me what's wrong? Will you believe him if I will?
உன்னில கோளாறு என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கின்றாயா? அதை நான் எடுத்து கூறினால் நீ அவரை விசுவாசிப்பாயா?
It's not for you. It's for somebody else. That's your brother.
அது உனக்காக அல்ல, வேறு யாரோ ஒருவருக்காக, உன் சகோதரனுக்காக.
And he's very serious. And he's in a city north here. Tulare.
அவன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறான். அவன் வடக்கில் உள்ள டுலேர் என்னும் பட்டணத்தில் வாழ்கிறான்.
And he's in a hospital. And he's got leukemia. And the doctor's giving up the die. No hopes at all. That's right.
அவன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ரத்தத்தில் புற்றுநோய் உள்ளது. வைத்தியர்கள் கைவிட்டனர். அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறான்.
You believe?
Yeah.
All right. What you got in your hand? Take that and lay it on him. Go back. Believe.
நம்பிக்கை எதுவுமே இல்லை, அது உண்மை. நீ விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கையில் என்ன இருக்கிறது? அதை கொண்டு போய் அவன் மேலே வை. சந்தேகப்படாத விசுவாசி. ஆமேன்.
You believe? I never seen the lady in my life. But God remains God.
நீ விசுவாசிக்கின்றாயா? இந்த ஸ்திரீயை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை. ஆனால் தேவன் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார்.
Now tell me a human being can do that.
ஒரு மனிதனால் அதை செய்ய முடியுமா என்று சொல்லுங்கள்.
It isn't in the making of a human being to do it.
அதை செய்யத்தக்கிறாமத்தில் மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை.
It's a God that Jesus Christ promised that would be here in the last days and would vindicate himself just before the seed of Abraham as it was in the days of Sodom.
அது தேவனாய் இருக்கிறது. கடைசி நாட்களில் சோதோமினாக்கள் நடந்தது போல ஆபிரகாமின் வித்துக்கு முன்பாக அது ரூபகாரப்படுத்தப்படும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி நாட்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
Now here, I don't know the lady. We're strangers to one another. I guess our first time meeting in life.
இங்கே ஸ்திரீயை நான் அறியேன். அவள் எனக்கு அந்நியல். இதுதான் முதல் முறையாக நாங்கள் சந்திக்கிறோம்.
You believe me to be his servant?
Yes.
You believe this to be the word?
Yes.
நீ என்னை அவருடைய ஊழியக்காரன் நம்புகிறாயா? நீ அது அவர் வார்த்தை என்று நம்புகிறாயா?
And you know that if this word is still a discerner of the thoughts and intents of the heart, is that right?
That's right.
இந்த வார்த்தையானது இன்னமும் இருதயத்தின் ஆழங்களையும் பகுத்தறியத்தக்கதாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறாயா?
The word is a healer also. If you can believe it, you do.
உன்னால விசுவாசிக்க கூடுமானால் வார்த்தை உன்னை சுகப்படுத்த கூடியதுமா இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாயா?
Your shadow too with a dark shadow. It's cancer.
நீயும் கூட ஒரு கருத்த நிழலினால நிழிடப்பட்டிருக்கிறாய். அது புற்றுநோய்.
You believe that God can tell me where that cancer is?
அந்த புற்றுநோய் உன் சரீரத்தில் எங்கே இருக்கிறது என்று தேவன் எனக்கு சொல்லுவார் என்று விசுவாசிக்கிறாயா?
It's in the lower intestines, so the doctor says.
அது உன்னுடைய குடலின் அடிபாகத்தில் இருக்கிறது என்று வைத்தியர் சொல்லுகிறார்.
You believe now should be healed?
Amen.
Oh, no doubt at all, and God will make you well. Amen.
நீ சுகமாக்கப்படுவாய் என்று விசுவாசிக்கின்றாயா? போ, சந்தேகப்படாதே. தேவன் உன்னை சுகப்படுத்தினார். ஆமேன்.
You believe, everybody? Just exactly what he promised to do. Have faith in God. Don't doubt.
இருக்கின்ற எல்லாரும் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சரியாக அப்படியே தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். சந்தேகப்படாதேங்கள்.
We're strangers to one another. I don't know you.
நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர். உன்னை எனக்கு தெரியாது.
If we're strangers, let the audience know that we hold our hands. I never seen the woman in my life.
நாம் அந்நியராய் இருந்தால் இங்குள்ளவளை அறிந்து கொள்ளும்படியாக நாம் கரங்களை பிடித்துக் கொள்வோம். இந்த ஸ்திரீயை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை.
You believe out there? You believe it's Jesus Christ? What is it? It's His Word.
அங்க இருப்பவர்களே, அதை விசுவாசிக்கின்றீர்களா? இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றீர்களா? அது என்ன? அது அவருடைய வார்த்தை.
When these people reject it, they're not rejecting a man, they're rejecting the Word.
இந்த ஜனங்கள் அதை புறக்கணிக்கும் போது அவர்கள் ஒரு மனிதனை புறக்கணிப்பதில்லை, அவர்கள் வார்த்தையை புறக்கணிக்கின்றனர்.
It's the word that was on the outside couldn't get back in.
வெளிப்புறமாயுள்ள வார்த்தை உட்புறம் செல்ல முடியவில்லை.
Now, the lady's a stranger to me. I've never seen her in my life.
இந்த ஸ்திரீ எனக்கு அறிமுகம் இல்லாதவள், என் ஜீவியத்தில் அவளை நான் கண்டதே இல்லை.
God's a healer. It might not be for healing, it might be for something else. But if God will explain to me what's your trouble, will you believe me?
தேவனே சுகமளிப்பவர். அவள் சுகத்திற்காக ஒரு கால் இங்கு வந்திருக்க மாட்டாள், வேறு எதற்காக வந்திருக்கலாம். உனக்குள்ள கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு விளம்பி காட்டுவாரானால் நீ விசுவாசிப்பாயா?
The first thing you want prayer for is you got a bad ear. One of your ears you can't hear out of it. That's right. That's true.
உன் காது கோளாறுக்காக முதலாவது உனக்கு ஜெபம் அவசியமாய் உள்ளது. உன் காதுகளில் ஒன்று கேட்கவில்லை, அது உண்மை.
And then you got a habit. And you want to get rid of that habit. It's smoking cigarettes.
உனக்கு ஒரு பழக்கம் உண்டு, புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது. அந்த பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய்.
Put your finger in your good ear now. All right? Your good ear. All right?
உன் விரலை உன் கேட்கும் காதுகளுக்குள் போடு. கேட்கும் காதுகளுக்குள்.
Now believe God and go on your road and you won't smoke any more cigarettes either if you believe.
தேவனை விசுவாசித்து உன் பாதையில் செல். நீ விசுவாசித்தால் இனிமேல் புகைப்பிடிக்கவே மாட்டாய். போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
Go on the Lord, bless you. You see what happened? Isn't he real?
ஓ, கர்த்தருனே ஆசீர்வதிப்பாராக. நடந்தது என்னவென்று பார்த்தீர்களா? அவர் உண்மை உள்ளவர் அல்லவா?
I don't know you. We're strangers to one another. I've never seen you in my life, but God knows you.
உன்னை எனக்கு தெரியாது. நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர். என் ஜீவியத்தில் உன்னை நான் கண்டதே இல்லை, ஆனால் தேவன் உன்னை அறிவார்.
If God can tell me something about you, would you believe?
உன்னை குறித்து தேவன் எனக்கு ஏதாவது சொல்லுவாரானால் நீ அவரை விசுவாசிப்பாயா?
Will the whole audience believe?
இங்கே கூடியுள்ளவர்கள் அனைவருமே விசுவாசிப்பீர்களா?
Anybody out there know the woman? Anybody in the audience know the woman? All right, you know where this would be true or not.
இங்குள்ளவர்கள் யாருக்காவது அந்த ஸ்திரீயை தெரியுமா? சரி, நான் கூறுவது உண்மையா இல்லையா என்று உனக்கு தெரியும்.
This should settle. This should tell the truth.
அது அதை முடிவுபடுத்த வேண்டும். அது உனக்கு உண்மையை உரைக்க வேண்டும்.
Now you see what's happened just the last few minutes. See, it's just, I'm staggering. See, it's just everything's becoming blind to me.
கடந்த சில நிமிடங்களில் என்ன நிகழ்ந்தது நீங்கள் பார்த்தீர்கள். நான் தடுமாறுகிறேன். எல்லாமே என் கண்களுக்கு மறைந்து போகின்றது.
It's discerning. See, it's the Holy Spirit. It's not me. It's the word promised for this day.
பாருங்கள், அதுதான் பகுத்தறிதல். அது பரிசுத்த ஆவியானவர், நான் அல்ல. இந்த நாளுக்கென வாக்களிக்கப்பட்டுவிட்ட வார்த்தை அது.
It's never been since the days of the apostles. It never has been.
அப்போஸ்தலர்களின் காலத்திலிருந்து அது இருந்ததே இல்லை. அது எப்பொழுதுமே இருந்ததில்லை.
Before we said it just before the coming of the Son of Man, as it was in the days of Lot, so shall it be in the coming of the Son of Man.
ஆனால் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு சற்று முன்னதாக லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனும் நாட்களிலும் இருக்கும்.
Unbelievers don't believe it. They're not expected to believe it. But believers believe it.
அவிசுவாசிகள் அதை விசுவாசிப்பதில்லை. அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதும் இல்லை. ஆனால் விசுவாசிகளோ அதை விசுவாசிப்பார்கள்.
Now if the Holy Spirit will reveal this, how many will believe with all your heart you raise your hand?
பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்தி தருவாரானால் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள்.
You got some damage. You've had a car accident. Pulled some vertebrae loose in your neck. You also got a kidney pulled loose.
உனக்கு எங்கோ காயம் பட்டுள்ளது. ஒரு கார் விபத்து உண்டாகி உன் முதுகெலும்பு கழுத்தில் தளர்ந்த நிலையில் உள்ளது. உனது நீரகமும் கூட தளர்ந்து காணப்படுகின்றது.
That's right, isn't it?
Yes, sir.
You believe?
Yes.
You'll be all right.
Hallelujah.
Just praise the Lord.
அது உண்மை அல்லவா? நீ விசுவாசிக்கின்றாயா? நீ சுகம் பெறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
You believe God heals kidney trouble? And go ahead and accept your healing.
நீரக கோளாறுகளை தேவன் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கின்றாயா? அப்படியானால் நீ சென்று சுகத்தை ஏற்றுக்கொள்.
Come, lady. Look this way. You believe God heals heart trouble?
வா ஸ்திரீயே, இந்த பக்கம் பார். தேவன் இருதய கோளாறை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா?
Or go on your own, believe in your heart will get all right.
சரி, நீ விசுவாசித்து உன் பாதையில் செல். உன் இருதயம் சரியாகிவிடும்.
Come. You believe God can heal your back? Make you up, go on, believe it.
இங்கு வா, உன் முதுகை கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? நீ சென்று அதை விசுவாசி.
Just believe God, that's all you have to do.
தேவனை விசுவாசி, அது மாத்திரம் என்ன செய்ய வேண்டியது.
Come later. You believe God heals stomach trouble? Go eat your supper. Believe with all your heart.
ஆசியே, வயிற்று கோளாறை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று உன் இருவாகாரத்தை புசி, உன் முழு இருதயத்தோடு விசுவாசி.
Come. You believe God can heal arthritis? Then go believe it and God will make you well.
கீழ்வாதத்தை கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று தேவனை விசுவாசி, தேவனை சுகமாக்குவார்.
All right. Come. You believe with all your heart? You believe arthritis again?
சரி வா, உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? மறுபடியும் கீழ்வாதம்.
You believe God can make you well? Go on, believe it. Say thank you, Lord.
தேவன் உன்னை சுகமளிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? இங்கிருந்து சென்று விசுவாசித்து நன்றி தேவனே என்று கூறு.
How many believes out there? Do you believe?
அங்கே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
This lady is saying with a red dress on raising up her hand right here, suffering with high blood pressure. You believe God can make you well?
சிவப்பு ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ, இப்பொழுது கையை உயர்த்தி கொண்டிருக்கும் ஸ்திரீ, உயர்ந்த ரத்த அழுத்தத்தினால் அவதி உறுகிறாள். உன்னை தேவன் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
You do? All right. Lay your hands over on that lady next to you down there and tell her her voice is going to get all right.
நீ விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கைகளை அடுத்துள்ள ஸ்திரீயின் மீது வைத்து அவளுடைய குரல் சரியாகிவிடும் என்று கூறு. ஆமென்.
There it is. Amen. You believe? Have faith.
அதுதான் அது. ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசமாயிரு.
Here's a man sitting here having hemorrhages. You believe, sir, sitting right here?
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் மனிதனுக்கு ரத்த ரோகம் உள்ளது. ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Yes, got hemorrhage. You believe it healed?
ஆம், உமக்கு ரத்த ரோகம் உள்ளது, அது குணமாகும் என்று விசுவாசிக்கிறீர்களா?
The lady next to you has hemorrhages also. And she has a back trouble.
உங்களுக்கு அடுத்துள்ள ஸ்திரீக்கும் ரத்த கோளாறு உள்ளது, அதனுடன் முதுகு கோளாறும் உண்டு.
You believe God's going to heal you? You do? Raise your hand and accept it.
தேவன் உன்னை சுகப்படுத்த போகின்றார் என்று விசுவாசிக்கின்றாயா? உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள், விசுவாசி.
This lady next to you has trouble with her legs and with her hip. You believe it, that's right, lady?
உனக்கு அடுத்துள்ள ஸ்திரீக்கு காலிலும் இடுப்பிலும் கோளாறு உள்ளது, அது உண்மையா?
You believe it, you'll be healed? Or raise up your hands and accept it.
நீ சுகமடைவாய் என்று விசுவாசிக்கின்றாயா? சரி, உன் கையை உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறு.
Or the lady next to her has infection. You believe that God will heal the infection, young lady, with the glasses on?
சரி, அதற்கும் அடுத்துள்ள ஸ்திரீக்கு தொற்று நோய் உள்ளது, கண்ணாடி அணிந்திருக்கும் ஸ்திரீயே, கர்த்தரது சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா?
Raise up your hands and say, I accept it. All right, believe it.
உன் கையை உயர்த்தி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறு.
The lady next to her has kidney trouble. Do you believe God will heal the kidney trouble, lady? All right, raise up your hand and accept it.
அவளுக்கும் அடுத்துள்ள பெண்ணுக்கு நீரக கோளாறு உள்ளது, ஸ்திரீயே, கர்த்தர் நீரக கோளாறை சுகப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி, உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள்.
The little girl next to her has a garter. You believe God will heal the garter, lady? Raise up your hand and accept it.
அவளுக்கு அடுத்துள்ள சிறுமிக்கு கலகண்ட மாலை உள்ளது, அதை கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? உன் கையை உயர்த்தி அதை ஏற்றுக்கொள்.
How many believes with all your heart? Then stand up on your feet and accept it.
எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் எழுந்து நின்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
Raise up in the presence of the God of Abraham, Isaac and of Jacob.
ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவன் சமூகத்திலே எழுந்து நில்லுங்கள்.
In the name of the Lord Jesus Christ, may the Holy Ghost fall into the building now and heal every person in divine presence.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த கட்டிடத்தில் விழுந்து அவருடைய திவ்ய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் சுகமாக்குவாராக.